அடேன் தாசன் சுவாமிக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறது. ப்ளீஸ் பி ஆன் ஸ்டாண்ட் பை தாசன். அடியன் தாசன் சுவாமிக்கு எப்போ சோரிமோ அப்போ இதை தொடங்கலாம்.
இப்பயே ஆரம்பிச்சுக்கலாம், இப்போ ஆரம்பிச்சுடலாமே. சரி. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத் போதம் தத்வாத யுக்மதரதீர்வபங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமந் வேதாந்த ராமானுஜமுனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீபாத யோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனி கிருபயா பிராப்த மோக்ஷா ஸ்ரவந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜமுனிம பரம் வம்சயே தேசிகேந்திரம் அஸ்மத் குருபியோ நம அஸ்மத் பரமகுருபியோ நம அஸ்மத் சர்வகுருபியோ நம ஸ்ரீமதே வேதாந்த பரவே நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமஹாபூர்ணாய நம ஸ்ரீமத்யாமனோனே நம ஸ்ரீராமமிஸ்ராய நம ஸ்ரீபுண்டரீகாட்சாய நம ஸ்ரீமன்நாதமுனியே நம ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே விஷ்வக்சேனாய நம ஸ்ரீ நம ஸ்ரீதராய நம. அனுகல்பூதமுரபிபதம் சதாம் வஜஹத்ரிவர்க்கமபவர்க்கவைபவம் சலஜித்தவருத்தி விநிவர்த்தனௌஷதம் சரணம் யதீந்திர சரணௌருணீமஹே. பூமன்னுமாது பொருந்தியமார்வன் புகழ் மலிந்தபா மன்னுமாற நடி பணிந்துந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த விராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னிவாழ நெஞ்சே சொல்லுவோம் மகன்னாமங்களே. ஸ்ரீபாஷ்யகாரர் எம்பெருமானார் யதிராஜன் இராமானுஜன் என்று பல உயர்ந்த திருநாமங்களினாலே நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே நடுநாயகமாய் எம்பெருமானாருடைய திருமொழி சம்பந்தத்தினாலே முன்புள்ள ஆச்சாரியர்கள் ஏற்றம் பெற்றார்கள், பின்புள்ள ஆச்சாரியர்கள் திருவடி சம்பந்தத்தினாலே ஏற்றம் பெற்றார்கள் என்று சர்வ பேரும் ஸ்லாகிக்கும்படியாக உத்தமோத்தமமான ஆச்சாரியராக நமையெல்லாம் அனுகிரகித்த ஸ்ரீ பாஷ்யகாரருடையதான அநேகமான திவ்ய பிரபாவங்களிலே பலபடியாக அனுபவிச்சுண்டு வர ரீதியில எம்பெருமானாரை பெருமாள் பெருமாள் அர்ஷாவதார மூர்த்திகள் பலரும் ஆதரித்து கொண்டாடினார்கள், உகந்தார்கள். ஆச்சாரியர்கள் அனைவரும் பஞ்சாச்சாரியர்கள் ஐந்து ஆச்சாரியர்களும் அப்படி உகந்து ஏற்றினார்கள் என்று இதெல்லாம் பார்த்த ரீதியில எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள் அநேகமாயிரம் ஆயிரம் சிஷ்யர்கள் ஸ்ரீபாஷ்யகாரரிடத்திலே அப்படி ஈடுபட்டிருந்தார்கள். ஆக பாஷ்யகாரருக்கு எப்படி பகவத் சம்பத்து நிறைய இருந்ததோ அதுபோல ஆச்சாரிய சம்பத்து நிறைய, அதுபோல சிஷ்ய சம்பத்து நிறைய இருந்ததுன்னு அனுபவிச்சுட்டு வரும். அதில் பாஷ்யகாரருக்கு ஏற்பட்ட சிஷ்ய சம்பத்து தான் நமக்கெல்லாம் பெரிய தனம். எப்படியாக்கும் பாஷ்யகாரரே ஒரு பெரிய சொத்தோ அதே போல பாஷ்யகாரருடைய மகாபிரபாவத்துக்கு கொஞ்சம் குறையாத அநேகமான மகாத்மாக்கள் பாஷ்யகாரரிடத்துல சிஷ்யர்களாக அன்வயிச்சு அதனாலே ஏற்பட்ட ஆச்சாரிய பரம்பரைகள் தான் இன்னைக்கு நமக்கெல்லாம் பல முகங்களினாலே பல குரு பரம்பரைகள் ஏற்பட்டிருக்கு. அதுல உயர்ந்த ஆச்சாரியர்களாக பாஷ்யக்காரரே தம்முடைய சிஷியர்களையெல்லாம் நியமிச்சது உண்டு. அது 74 சிம்ஹாசனாதிபதிகள் என்று பார்த்தோம். 74 சிம்ஹாசனாதிபதிகளிலேயும் ரொம்பவும் முக்கியமாக ஒரு 4 பேரை பாஷ்யக்காரர் தேர்ந்தெடுத்து அவளுக்கு ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகள் என்று திருநாமம் சாத்தி ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் பண்ணுறதுக்கு முக்கியமாக அவர்களையே நியமித்தார் என்று பார்த்தோம். எல்லாவற்றிலும் பிரதானமான முதல் சிஷ்யர் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஞான புத்திரர் அபிமானமான சிஷ்யர்னால் திருக்குறிப்பிரான் பிள்ளானை பாஷ்யக்காரரே தம்முடைய ஞானபுத்திரராக பெரும் சபையிலே அறிவித்தார் என்று அவரிடத்திலே பாஷ்யக்காரருக்கு அவ்வளவு அபிமானம். அந்த அபிமானம்தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் பின்னால் தாம் ஆளவந்தாருடைய சரம திருமேனியிலே 3 சபதம் செய்திருந்தார் இல்லையா, அந்த 3 சபதத்திலே ஒன்று ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்வதாக, அதாவது போதாயன விருத்தி என்கிறதான பெரிய அந்த பிரம்மசூத்திர கிரந்தத்தை சேவிச்சுட்டு அதற்கு அனுகுணமாக அதற்கு பிறகு செய்வதாக ஆளவந்தார் ஆசைப்பட்டிருந்த அந்த காரியத்தை தாம் செய்வதாக பிரதிஜை பண்ணியிருந்தார். அதன்படியே ஸ்ரீபாஷ்யத்தை செய்தருளினார் என்றும். அதே போல கீதைக்கு ஒரு அற்புதமான வியாக்கியானம், அதுபோலயே நம்மாழ்வாருடையதான ஸ்ரீசூக்திக்கு வியாக்கியானம் பண்ணினாத்தான் நம்மளுடைய சம்பிரதாயம் உபய வேதாந்த சம்பிரதாயம்னு நன்னா களைக்கட்டும். அதனால அந்த நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திக்கு தாமே செய்ய வேண்டியிருக்க தம்முடையதான சிஷ்யரா தர அனந்தமான 1000 சிஷ்யர்கள்ல பிள்ளானிடம்தான் நியமிச்சார். தம்ம போலயே ஞான சம்பத்தை நிறைஞ்சவர், அதனாலே தம்முடைய திருவுள்ளத்தை அப்படியே எழுத சாதிக்கக்கூடியவர் என்பதனாலே புள்ளான் இடத்திலே ஒப்படைச்சார். புள்ளான் ஆச்சரியமாக திருவாய்மொழிக்கு திருவாராயிருப்படி என்னும் அந்த இன்னும் வேற திருநாமங்கள் கூட சொல்லுவார். பகவத் விஷயம்னு ஒரு திருநாமமாக பாஷ்யக்காரர் சாத்தினார். சம்பிரதாயத்தில் பொதுவாக ஆக்கரம்னு ஒரு வார்த்தை சொல்றது, ஆக்கரம்னா மூலம்னு அர்த்தம் அதுக்கு, ஆனால் இந்த பகவத் விஷயத்துக்கு ஆக்கரம்னு ஒரு வார்த்தை உண்டு. இப்படி பல திருநாமங்கள் உண்டு பகவத் விஷயத்துக்கு. இது திருவாராயிரப்படி என்னும் ஆகரம் என்னும் பிரசித்தமான பகவத் விஷயம் என்ற பெயராலே சொல்லும்படியான உயர்ந்ததான நூலை ஸ்ரீ திருக்குறிப்பிரான் பிள்ளான் பாஷ்யக்காரருடைய உத்தரவினாலே செய்தார் என்றெல்லாம் பார்த்தோம். பாஷ்யக்காரரிடத்திலே சிஷ்யர்கள் ஈடுபட்டிருந்ததான விதம் ரொம்ப, அது ஒவ்வொரு சிஷ்யரும் பாஷ்யக்காரரை போல ஞானத்திலே உசந்தவான்னு சொன்னான்னா பெருமாளிடத்திலே பாஷ்யக்காரர் எவ்வளவு ஆசை வச்சிருந்தாரோ பக்தி வச்சிருந்தாரோ அதை போல பெருமாளிடத்திலே விட பாஷ்யக்காரரிடத்திலே சிஷ்யாளுக்கு அவ்வளவு ஆசை கேட்டா பெருமாளே வேண்டாம் பாஷ்யக்காரரே போரும் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு கூட பாஷ்யக்காரரிடத்திலே எல்லாருக்கும் சிஷ்யாளுக்கெல்லாம் அவ்வளவு. சில வியாக்கியானங்களே வரைச்சே எம்பெருமானார் நம்பெருமாளை சேவித்திருக்க முதலிகள் எம்பெருமானாரை சேவித்திருப்பர் என்பதாக கூட வியாக்கியானம் பண்ணுவான். பெருமாள் புறப்பாட்டிலே நம்பெருமாளை சேவிச்சுண்டு பாஷ்யக்காரர் அப்படியே உருகி கண்ணும் கண்ணீருமா பிரபோரங்க பிரபோரங்கநாதா என்று அவர் அனுபவிச்சுண்டு வந்தா, பாஷ்யக்காரர் பெருமாளை அனுபவிச்சுண்டு வந்தான்னா எந்த பெருமாளை பாஷ்யக்காரர் அனுபவிக்கிறாரோ அந்த பெருமாளிடத்திலே கூட கண் வைக்காம பக்கத்திலே எழுந்தருள் இருந்து சாட்சாத்து பேசுற தெய்வமா இருக்கிற நடமாடும் தெய்வமா அப்படியே எப்படி ஆண்டாள் அருள் செய்தாலே அது போல தோற்றமாய் நின்ன சுடலே துயிலழாயின்னு கேட்டாள் இல்ல, அதுபோல உலகம் பெரியாய் தோற்றமாய் நின்ன சுடலே பரபிரம்மே கண்ணுக்கு எதிர வந்து நிக்கிற ஆச்சரியமான பரஞ்சோதிஷே என்று ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே ஆசிரிதால் ரட்சிக்கிறதுக்காகவே அப்படியே தவிச்சுண்டு இருக்கிற அப்பேற்பட்ட ஆசை உடைய ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படின்னா பரபிரம்மவேன்னு ஆண்டாள். அப்படி சாட்சாத் பரபிரம்மமான ரங்கநாதன் எதிர சேவை சாதிச்சுருக்குச்சே அதே மாதிரி ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே பிரத்யக்ஷமா வந்த பரதத்துவமே அப்படின்னு கொண்டலாம் கொண்டாடலாம் அப்படி இருந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் அனுபவிச்சு அப்படியே கண்ணும் கண்ணீரும் ஆனந்த கண்ணீரோடே பாஷ்யக்காரர் முதல்கள் சேவிப்பார்கள் என்றெல்லாம் வியாக்கியானத்துல வரும். பாஷ்யக்காரர் தான் வேணும், பெருமாள் கூட அப்புறம்தான்றதுக்கு நிறைய அந்த சிஷ்யாளுடையதான ஒரு ஆசையை சொல்லணும்னா சொல்லி மாளாது. அந்த சிஷ்யாள் எப்படி பாஷ்யகாரத்தில் ஈடுபட்டா ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் சொல்கிறேன். ஒரு சமயம் திருக்குறை பிரான் பிள்ளான் கொங்கு தேசம்னு சொல்லுவா. கொங்கு தேசம்னா இந்த பக்கம் இந்த கோயம்புத்தூர் சைடு இந்த சைடுலாம் சொல்கிறது. அந்த கொங்கு தேசத்தில் ஒரு சமயம் ஸ்ரீபாஷ்யகாரர் பிள்ளான் திருக்குறை பிரான் பிள்ளான் ஒரு காரியமாக போயிருந்தார். போன இடத்துல தலிக பண்ணி சாப்பிட வேண்டியிருந்தது. இப்போ பிள்ளானுடையதான அந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயை பார்த்து அங்கிருந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அடியனுடைய ஆத்துக்கு எழுந்துடக்கூடாதா, இங்கேயே இன்னைக்கு திருவாராதனை கண்டுகொள்ள வேணும்னார். பிள்ளான் வந்து அடியன் ஸ்வயம்பாகம் பண்ணிக்கணுமேன்னார். நல்லா பண்ணிக்கலாமே, நம்ம மாதத்தில் எல்லா சௌகரியம் இருக்குதுன்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். வாத்தில் போனால் வைஷ்ணவ கிரகம் ரொம்ப நல்லா இருக்குது, பிள்ளானுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஸ்வயம்பாகம் பண்ணலாம்னு அவர் சம்மதித்தார். அந்த காலத்தில் எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவன் ரொம்ப பக்திமான்களாக இருந்தா, எல்லாரும் பிள்ளானுடைய ஏற்பாடுகளை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பித்தா. எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பித்தா, பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பித்தா, ரொம்ப நல்லா இருந்தது. கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனமும் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. கலையர் தோஷநிதேராஜன் அத்திஹியேகோ மகாகுணா கீர்த்தனாதேவ கிருஷ்ணசியா முக்தபந்த பரம் ரஜேத்து அப்படின்னு சுகபிரம்ம ரிஷி ரொம்ப கொண்டாடுறார் கலியுகத்தை. அப்பா, கலியுகம் ரொம்ப மோசது தான், மோசம் பரீட்சித்து ஒன்று சொல்கிறேன் கேளு. எல்லா யுகத்தை காட்டிலும் கலியுகம் ரொம்ப மோசம். ஒருத்தருக்காவது நல்ல எண்ணமே வராது, எல்லாரும் பகவத்வேஷிகளாக மாறி போயிடுவா. கட்டுண்டே போகிற கலியுகத்துக்கு ஆனால் ஒரு ரொம்ப ஒசந்த குணம்ப்பா அப்படின்னு. கலி எல்லாரையும் கெடுப்பான், ஆனால் யார் பகவன் நாமாவை சங்கீர்த்தனம் பண்ணுறாளோ அவள் இடத்துல ஐயோ நீங்கள் கட்டாய மோட்சத்துக்கு தான் போகணும்னு அவளை விடுவிச்சு அனுப்பிச்சிருவான்ப்பா, அவ்வளோ நல்லவன்பா கலி அப்படின்னு சாதிக்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில். கலேர் தோஷநிதேராஜன், தோஷநிதினர் கலியை சொல்லிச்சு. கலேர் தோஷநிதேராஜன் அத்தி ஹேகோ மகாகுணஹான், ரொம்ப நல்ல குணம் இருக்குது கலிபுருஷனிடத்திலே. கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்தபந்த பிரஜமரஜயது அப்படின்னு சொன்னால் போகிறோம். பெருமாள் திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணால் விட்டுருவான், இவா மோட்சத்துக்கு தான் தகுந்தவான்னு சொல்லி அனுப்புவானாம். அப்படியாக்கும் கலியுகம்னார். அதனால் பொதுவாக நாம சங்கீர்த்தனம்ன்றது எல்லாரும் கொண்டாடுற விஷயம். அந்த காலத்தில் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதை பார்த்து புள்ளான் கொண்டாடினாரோன்னா முதல்ல அந்த ஆத்த விட்டு கிளம்பி போயிட்டாராம். ஏன்னா இப்படி பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாளே, எங்கள் பாஷ்யகாரருடையதான சம்பந்தத்தை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையே. ராமானுஜாய நமஹான்னாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கக்கூடாதா? ராமானுஜர சம்பந்தம் இல்லாத பகவத் சம்பந்தம் மாத்திரம் கொண்டாடுவாள், ஆற்றுல எதுக்கு நான் காலை வைக்கணும்னு சொல்லிவிட்டு முடரே கிளம்பி போயிட்டாராம். பாருங்க எப்படி இருக்குது. ஏன்னா அந்த பாஷ்யக்காரரை தான் எங்கேயுமே எப்படி சுவாமி தேசிகன் சகல விக ஒரு ஸ்லோகத்தில் அப்படி சாதிக்கச்சே, சகல வித்யா வாகினி ஜன்மசைலா ஜனிபத பரிவர்த்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி ஆகி நிகில குமதி மாயா சர்வரி பாலசூரியா நிகம ஜலதிவேலா பூர்ணச்சந்திரோ யதீந்திரான்னு ஒரு ஸ்லோகம். ஜெயதி சகல வித்யா வாகினி ஜன்மசைலான்னு தேசிகனுக்கு மலையில பார்த்தா மலையை பெரிய மலைகளிலிருந்து ஆறுகள் வேகமாக புறப்படுறது பார்த்தா, சே இந்த மலை எங்கள் பாஷ்யக்கார மாதிரி இருக்கு. எப்படி பாஷ்யக்காரரிடத்துல இருந்து எத்தனையோ வித்தியைகள் ஆறு பெருக்கெடுத்தார் போல நான்கு புறங்களிலும் பரவி பரவி இந்த தேசத்தெல்லாம் வாழ்விச்சுதோ அது போல இந்த மலை இருக்கு. எங்கள் பாஷ்யக்காரர் எப்படி மலையாட்டம் இருந்தார், அவரிடமிருந்து ஆறுகள் மாதிரி வித்தியைகள் பெருகித்து அப்படின்னா இந்த மலை இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறார். அது சமுத்திரத்தை பார்த்தானா, அது சந்திரனை கண்டு பொங்குறத பார்த்தானா, இப்படித்தானே எங்கள் பாஷ்யக்காரரை பார்த்தானா எப்படி சிஷ்யாலெல்லாம் ஆசைப்பட்டா, இப்படித்தானே பொங்குவா அந்த சமுத்திரத்தை சந்தோஷப்பட வைக்கிற சந்திரன் மாதிரி எங்கள் பாஷ்யக்காரர் எல்லா ஜீவாத்மாக்களையும் சந்தோஷப்படுத்த வச்ச பாஷ்யக்காரராச்சு அப்படின்னா. பாலைவனத்தை பார்த்தா கூட அப்படிதான், பாலைவனத்தை பாலைவனத்தில் எப்படி நடுவில் ஒரு நல்ல மரம் இருந்தா ஒரு இல்லை ஒரு தண்ணீர் சோலை இருந்தா எல்லாரும் எப்படி தேடி ஓடுவாளோ அப்படித்தான் எங்கள் பாஷ்யக்காரர் சம்சாரத்தில் கஷ்டப்பட்டவா அத்தனை பேரும் எங்கள் எம்பெருமானார் எதிராசிரை தேடி ஓடி ஆனந்தப்பட்டா அந்த மரச்சோலை கிடைச்சதுன்னா. அப்படி எந்த விஷயத்தை பார்த்தாலும் பாஷ்யக்காரராகவே சாதாரண பிரபஞ்சத்தை பார்க்கச்சே பாஷ்யக்காரராக பார்த்தார் சுவாமி தேசிகன். அதுபோல சிஷ்யால்னா பாஷ்யக்காரர்னா அவ்வளவு ஆசை. பெருமாள் பெருமாள் அப்புறம்தான், பாஷ்யக்காரர் தான் முதல்ல. இப்படி பாஷ்யக்காரர் தான் இருந்தார்னு சொல்ல, பாஷ்யக்காரர் சிஷ்யால் தான் இருந்தான் இல்லை, பாஷ்யக்காரருக்கு ஆச்சாரியாள் கூட பாஷ்யக்காரரிடத்துல ஆச்சாரியாள் தான் அப்படின்ற ஒரு கௌரவத்தை நினைச்சு பார்க்கல. எப்பேற்பட்ட சிஷ்யனுக்கு ஆச்சாரியனானோம் நாம் அப்படின்னு பாஷ்யக்காரருடைய சிஷ்யாள் எப்படி பாஷ்யக்காரனிடம் ஆசையாக இருந்தாலோ அதே போல் ஆச்சாரியாலும் பாஷ்யக்காரர்கிட்ட அவ்வளோ கௌரவமாக மதிப்பாக ஓ விஸ்வாசமா நாம சிஷ்யாஸ்தானம் பாஷ்யக்காரருக்கு அப்படி இருந்துதான் அவள்லாம் தன்னை நினைச்சுக்கும்படியா இருந்தது. இப்படி ஒரு உத்தமமான ஆச்சாரியர் எந்த சம்பிரதாயத்திலுமே இருக்க மாட்டா. ஆச்சாரியருடைய ஆச்சாரியரே இப்பேற்பட்ட ஆச்சாரியருக்கு நாம சிஷ்யாள் மாதிரி அவரை கௌரவமா நினைக்கணும்னு அப்படி அதான் பாஷ்யம். அதனால தான் இன்னைக்கும் எம்பெருமானார் எம்பெருமானார்னா உசத்தி திருக்கோட்டியூர் நம்பிகள் எம்பெருமான விட பெருமாளை விட உசந்தவா உத்தரம் கிடையாது. ஆனா திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானை விட உசந்தவர் பாஷ்யக்காரர். அதனால அவருக்கு எம்பெருமானார் அப்படின்னு இன்னும் கௌரவமா பேர் வச்சார். பெரிய நம்பிகள் பாஷ்யக்காரர் ராமானுஜரிடத்துல எவ்வளவு கௌரவம் வச்சிருந்தார்னு சொல்லி வாழாது. ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு சமயம் பாஷ்யக்காரர் ஸ்ரீரங்கத்தில் வெளியிருந்தார். ராமானுஜருக்கு அப்போ திருக்கட்சி நம்பிகள் எவ்வளோ ஒத்தாசை பண்ணார். நமக்கு சின்ன வயசுல அந்த மகாத்மா தான் நமக்கு நல்ல வழியை காட்டினார், நமக்கு ஆள வந்தார்னு ஒரு பெரிய மகான் அவருடைய பிரபாவத்தை முதல்ல சொல்லி கொடுத்தவர் அவரே தான். இன்னும் கேட்டால் பெருமாளிடத்திலே போய் நம்ம சந்தேகத்தெல்லாம் கேட்டு வச்சு நமக்கு கண் திறந்து வச்ச ஒரு சத் புருஷர் அவர். அந்த மனுஷன் எப்படி இருக்காரோ தெரியல, ரொம்ப நாளாச்சு அவரை பத்தி சமாச்சாரமே தெரியலையே. அவரை போய் பார்க்கணும்னா முடியல, இங்கிருந்து புறப்பட்டு போறதுக்கு எப்படி இருக்காருனாவது கேட்டுன்னு வரதுக்கு யாராவது அனுப்பிச்சு பார்த்துன்னு வரணும்னு தோணித்தவருக்கு காலக்ஷேப கோட்டையிலே சிஷ்யாளிடம் சொல்றார் பாஷ்யகாரர், அந்த மகான் எப்படி இருக்காருனே தெரியல திருக்கட்சி நம்பிகள், அவருடைய வயசானவர் எப்படி இருக்காருன்னு யாராவது பார்த்துன்னு வாங்களேன் அப்படின்னா ஒரு சிஷ்யால் எழுந்துக்கல. பாஷ்யகாரரை விட்டுட்டு எங்க போறது, காலக்ஷேபத்தை விட்டுட்டு எங்க போறது, இந்த ஆனந்தத்தை விட்டுட்டு திருக்கட்சி மக்கள் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயணமா ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு காஞ்சிபுரத்துலேயும் ஸ்ரீரங்கம் வர முடியுமா அப்படின்னு அது பாஷ்யக்காரர் விட்டு அகலறது நீங்கிறதுக்கு ஒத்தருக்காவது இஷ்டம் இல்லை. அவன் பாஷ்யக்காரருக்கும் குறையாதான் இருந்தது, ஆனால் யாரையும் சொல்லலை, குறிப்பாக சொல்லலை. என்ன அவா சௌகரியம் அவா பிரிவா நடைப்பயணமாக போயிட்டு வருதுன்னா அது அதுக்கு உண்டானதான சிரமங்கள் எதிரையும் பொறுப்புகள் இருக்குது. காலக்ஷேபம் விட்டு போயும் நினைக்கிறா, சரிதான் அவா சொல்கிறதும் நினைக்கிறதும் ஓரளவு சரிதான் நினைச்சுட்டு ஒரு நாள் பேசாமல் இருந்தார். அதுக்குள்ள ஆச்சாரியன் பெரிய நம்பிக்கை இந்த சமாச்சாரம் தெரிஞ்சுது. அவர் பாஷ்யக்காரனும் வந்து அடியேன் காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும், நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு பாஷ்யக்காரர்கிட்ட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம். அது காஞ்சிபுரம் போயிட்டு வர்றாருன்னா சரி போயிட்டு வர, ஆச்சாரியன் போயிட்டு வர்றாருன்னு சொன்னால் சரின்னு மட்டும்தானே சொல்லணும், அதனால சரி போயிட்டு வரமே அப்படின்னு விஞ்ஞாபிச்சார். அப்படியே சரின்னு சேவிச்சார். சரிதான் இவர் கிளம்பி போனார். போனால் திருக்கச்சிமிகளை போய் காஞ்சிபுரத்தில் பார்த்தார். பார்த்தார் உடனே கிளம்பிட்டார். திருக்கச்சிமிகள் கேட்டார், அடாடா இப்போ விட மகான் வந்திருக்கே, இங்கே கொஞ்ச நாள் தங்கியிருக்க கூடாதா, சௌகரியமாக இருக்குமே. இப்போ பக்கத்தில் தேப்பெருமாள் பிரம்மோத்சவம் வேறு இப்போது உடனே ஆரம்பிக்க போகிறதேன்னா பெரிய நம்பிகள் சொன்னார், இல்லை இல்லை நான் பிரம்மோத்சவத்துக்காகலாம் வரல, பாஷ்யக்காரன் தேவர் எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு வர சொன்னார், அதுக்காக தான் வந்தேன். நான் பாஷ்யக்காரர் இடத்துல உடனே போய் சொல்லணும், தேவர் சௌக்கியமாக எழுதிருக்கு, பெருமாள் கைங்கரியெல்லாம் நன்னா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா. ஐயோ பிரம்மோத்சவமாச்சே, இந்த சமயத்தில் புறப்பட்டு போகிறேன்னு சொல்கிறதே, இப்படி என்னை பார்த்துட்டு வர்றது தான் காரியமாக இருந்ததுன்னா எத்தனையோ சிஷியாளில் ஒருத்தனை அனுப்பக்கூடாதோ அப்படின்னு அந்த பெரிய நம்பிகள் சாதிக்கிறார். ஆமாம் எத்தனையோ சிஷியாளில் ஒருத்தர் போல தான் நானும் வந்தேன்னு. பெரிய நம்பிகளுக்கு பாஷிக்காரர்களிடம் இந்த கௌரவம் என்னன்னா, ஏதோ நம்ம ஆச்சாரியன்னு நினைப்பே கிடையாது. பாஷா அப்போ அவருடைய பிரபாவத்தை பார்த்தோன்னா நம்ம சிஷ்யன் போல இவர்கிட்ட இருக்கணும்னு ஆசை அவருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதனால இது திருக்கட்சி இல்லை, பாஷ்யக்காரருக்காகத்தான் வந்தேன், நான் பாஷ்யக்காரர் அவசியம் போய் சொல்லணும், அவர் உண்மை பற்றி ஏங்கின்னு இருக்காருன்னா நான் அவருடைய ஆசையை தானே பூர்த்தி பண்ணி வைக்கணும். பெருமாள் ஆசை இருக்கவே இருக்கு, பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் தானே நடக்கட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். அப்படின்னு திருப்பியும் மீண்டும் மீண்டும் வந்து ஸ்ரீரங்கத்திலே பெரிய நம்பிகள் பாஷ்யக்காரிடத்திலே திருக்கட்சி நம்பிகள் பாங்காவேல் இருக்க பெருமாள் கைங்கரியெல்லாம் நான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார்னு. எதுக்கு ஒரு சமாச்சாரம் ஒரு தூதுவன் போலே போய் வந்து சமாச்சாரம் தெரிஞ்சுன்னு வர்றதுக்குன்னு யாரை வேணா அனுப்பிச்சிருக்கலாமே பாஷ்யக்காரர், ஆனால் யாரும் புறப்படுறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஆச்சாரியன் ஸோ பாரு நம்ம சிஷ்யன் ஆசைப்படுற பாஷ்ய எம்பெருமானார் ஆசைப்பட்டாருன்னா அந்த ஆசையை நாம் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு ஒரு கொடுப்பன வேண்டாமான்னு சொல்லி நடையா நடந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து திருப்பியும் அதே விருட்டுன்னு திரும்பி மீண்டும் வந்தார் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பாஷ்யக்காரன்னா அந்த எத்தனையோ விருத்தாந்தங்கள் அவரிடத்திலே வச்சிருந்த சிஷ்யால் வச்சிருந்த ஆசைக்கு அளவே கிடையாது, அபரிமிதமான ஆசை. இன்னும் கேட்டால் திரிபுராதேவி யார்னு ஒருத்திய சொல்லுவா, ஒரு பெண்மணி நல்ல ஐஸ்வர்யம். அவ சொல்லுவானா, பாஷ்யக்காரர் எந்த தெய்வத்தை சேவிக்கிறாரோ அந்த தெய்வம் தான் நமக்கு பரதத்துவம். காடிச்சால் மூளையிலே தெய்வத்தை காட்டினாலும் அதுவே நமக்கு பரதத்துவம் இரே அப்படின்னு அவ சொன்னான்னு வியாக்கியானங்களில் வரும். திரிபுராதேவின்னு அவ கொஞ்சம் ஐஸ்வர்யமாக இருந்தா, ராணி மாதிரி இருந்தா அந்த தேசத்தில், அவ சொல்லுவாளாம், எம்பெருமானார் காடிச்சால் மூலைனா ஈசான்ய மூலை. ஈசான்ய மூலையில் எது தெய்வம்னா வேணா உங்களுக்குலாம் தெரியும், ஈசான்ய மூலையில் தெய்வத்துக்கு சிவன் தான், ஈசானன்னு பேர் அந்த மூலையில் இருக்கிற சிவனுக்கு. கிழக்குக்கு இந்திரன், தெற்குக்கு யமன், மேற்குக்கு வருணன்னு சொல்லுவா இல்லையா, அதுபோல் அந்த ஈசான்ய மூலைன்னு சொன்னால் அந்த ஈசான்ய மூலைக்கு சிவன் தான் தெய்வம். அதனால் பாஷ்யக்காரர் வந்து காடிச்சால் மூலையிலே இருப்பவனை பரதத்துவம்னு சொன்னால் அவன்தான் பரதத்துவம் நமக்கு, வேற பரதத்துவமே தெரியாது நமக்கு. அப்படி சிஷ்யாள் பாஷ்யக்காரருடைய திருவாக்கே எல்லாமே வேதம் என்ன வேதாந்தம் என்ன என்ன மந்திரம் என்ன எதுவாக இருந்தாலும் அது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவாக்குக்கு தான் அவ்வளவு மகிமை என்று அப்படி அத்தனை பேரும். இதே போல தான் வடுக நம்பின்னு ஒரு சிஷ்யர் இருந்தார், அந்த சிஷ்யர் அவருடைய பிரபாவத்தையும் சொல்லும்போது வடுக நம்பி ஒரு சமயம் ஒரு ஆத்த திண்ணையில் போய் உட்கார்ந்தார், ஏதோ விஷ்ராந்தியாக உட்கார்ந்தார். உட்காந்தா அந்த ஆத்த திண்ணையிலேயே இன்னொருத்தர் வந்து பக்கத்தில் உட்கார்ந்தார். அப்படி உட்கார்ந்தவர் உட்காந்துக்கச்சே பிரபோ நாராயணா அப்படின்னு சொல்லி, நமோ நாராயணா நமோ நாராயணா அப்படின்னு சொன்னாராம். வடுக நம்பிக்கு கோபமாக வந்துருத்தோம், இவன்ட்டே போயிட்டாராம் அவர். என்னென்னா இப்படி விஸ்ராந்தியாக வந்து உட்காந்துக்கச்சே அண்ணப்பா ராமானுஷா அப்படின்னு வாயை திறந்து ஒரு வைஷ்ணவன் வாயில் வராதோ, அது என்ன நாராயணான்னு வருது, ராமானுஷான்னு வராதவன் ஒருத்தன் பக்கத்தில் வாயில் வராதவன் பக்கத்தில் வந்து உட்காந்தான்னா அவன் பக்கத்தில் நாம எதுக்கு உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு எழுந்தே போயிட்டாராம் வடுக நம்பி. பாருங்க அந்த எப்படி பெருமாள் திருநாமத்தை விட ராமானுஷனுடையதான திருநாமத்தை சொல்றதுன்னா கேட்கறதுன்னா அவ்வளவு ஆசை. ஆனால் ராமானுஷருடைய பிரபாவத்தை தான் எப்பவும் நினச்சிக்கணும். பேரொன்று மற்றில்லை நின் சரணன் நீ, அப்பேரழித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்றை சரணன் நீ என்று இப்பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லால் கூறும் பரவன் ராமானுஷா மெய்மை கூறுடிலே பேரொன்று மற்றில்லை நின் சரணன் நீ. பேரொன்று மற்றில்லை, உனக்கு சொத்து ஐஸ்வர்யம் நம்ம ஆசைப்பட வேண்டிய புருஷார்த்தம் பேருன்னு சொன்னா அது பாஷ்யக்காரருடையதான உயர்ந்த திருவடிகள் தானோ, அது பெருமாள் திருவடிகள்லாம் அப்புறம்தான். பேரொன்று மற்றில்லை நின் சரணன் நீ, பெருமாள் திருவடி பேர் இல்லையோன்னா அதை பேரா நினைக்கிறதுக்கு, அதை ஒரு புருஷார்த்தமா நினைக்கிறதுக்கு கூட மனசே இல்லை. பாஷ்யக்காரருடைய சரணாரவிந்தங்கள் தான் நினைச்சுக்கிறதுக்கே புருஷார்த்தமா இருக்கு அப்படின்னு. அதைத்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது அடாடாடாடாடா என்ன மகான்கள் என்ன மகான்கள் நம்ம சம்பிரதாயத்தில், பெருமாள் திருவடி தான் பரமபிராபியம்னு வேதம் சொல்றது. அந்த வேதம் சொல்றத காட்டிலும் அதிகமான கௌரவத்தை வைதிகாலான நம்ம ஆச்சாரியால் எப்படி பாராட்டி கொண்டாடி இருக்கா, அனுகல்பூத முரபித் பதம் சதாம் அஜஹத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் அனுகல்பூத முரபித் பதம் அப்படின்னு, முராரியான சர்வேஸ்வரனுடையதான திருவடிகள் முக்கிய கல்பமாக வேத வேதாந்தங்களிலே பிரசித்தமாயிருக்க சரணாகதி சாஸ்திரமும் பெருமாள் திருவடியே நமக்கு உபாயமும் உபேயமும்னு சொல்லி வச்சிருக்க, அந்த பெருமாள் திருவடி கூட அனுகல்பமாக போயிடுத்து. அனுகல்பமாக போயிடுனா செகண்டரியாக போயிடுதுன்னு அர்த்தம். முக்கிய கல்பமாக இருப்பது பாஷ்யக்கார திருவடி, ஆனால் ரெண்டாவது கல்பந்தான் அது முக்கிய கல்பம். பாஷ்ய முக்கியமான பேருன்னா பாஷ்யக்கார திருவடி, அது ரெண்டாம் பட்சம்தான் பெருமாள் திருவடின்னு சொல்ல முடியா. இப்படி ஈடுபட்டாலே நம்ம ஆச்சாரியாள் என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்ன பாஷ்யக்காரருடைய மகாபிரபாவம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பாஷ்யக்காரருடைய திருவடிகளிலே சிஷ்யால் ஈடுபட்ட பிரகாரம் பல பிரகாரமாக இருக்கு. ஒரு இன்னொரு விருத்தாந்தம் சொல்கிறேன். ஒருத்தர் யக்ஞமூர்த்தின்னு பேர், பெரிய அத்வைதி, காசியில் மகாபிரபாவத்தோட இருந்தார் அவர். எப்படி ராமானுஜர் எப்படி தென்தேசத்தில் ஸ்ரீரங்கத்தில் நிலையாக இருந்து கொண்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஒரு ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களாக உருவாக்கிண்டு பிரமாதமாக பெரிய ஆச்சாரியனாக அப்போது ஜகத்குருவாக இருந்தாரோ, கிட்டத்தட்ட அதே போலதான பிரபாவத்தோட காசியில இருந்து கொண்டு வடதேசத்திலே சங்கராச்சாரியருடையதான அத்வைத பிரச்சாரம் பண்ணி கொண்டு பெரிய ஆச்சாரியரா இருந்தார் யஜ்ஞமூர்த்தின்னு ஒருத்தர், யஜ்ஞமூர்த்தி சன்னியாசி அவர். அப்ப ஏற்பட்டவர் கேள்விப்பட்டார், தென்தேசத்துல இப்ப அத்வைதம் ரொம்ப படுத்து போச்சு, அத்வைதத்தை கண்டிக்கிறார் பாஷ்யகாரர், எல்லாரும் இப்ப அத்வைதத்தையே விட்டுடுவா போல இருக்கு, அப்படியாக்கும் அவருடையதான தேஜஸும் அவருடையதான ஸ்ரீசூக்திகளும் அவருடைய அனுஷ்டானமும் ஞானமும் பக்தியும் பார்த்தானா அது என்னவோ தெரியல, அந்த விஷத்தினாலே செத்தவன அமிர்தத்தினாலே பழைக்க வைக்கிற மாதிரி அவருடைய வார்த்தையில அப்படியே திருப்பியும் ஸ்ரீ வைஷ்ணவமானது அப்படியே ஜொலிக்கிறது. கேள்விப்பட்டார், கோபம் வந்துருத்தம் இருக்கு, இந்த வைஷ்ணவத்தை ஒழிச்சு கட்டுறம் பார், எப்படி இந்த வைஷ்ணவமாக வளர்ந்துரும் பாக்குறேன், என்ன எவ்வளவு எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு வாதமும் பண்ண முடியாது. யஜ்ஞமூர்த்தி அங்கே ரொம்ப ஆக்ரோஷமா வந்தார், ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பாஷ்யகாரர் இடத்துல வாதத்துக்கு வாரம் அப்படின்னு கூப்பிடுறார். பாஷ்யகாரர் இதுவும் நல்ல வாய்ப்பு தான், அத்வைதத்திலே ரொம்ப கெட்டிக்காரர்னு இப்போதைக்கு அத்வைதத்திலே நம்பர் ஒன் அப்படின்னு வடதேசத்திலே கொண்டாடும்படியா இருக்கிறவர், அத்வைதத்துல தப்பு அத்வைதம் எல்லாம் தப்பு தான் அப்படின்னு நிரூபிச்சா எத்தனையோ சிஷியால் திருந்துவாளே அப்படின்றதுக்காக ஆஹா வாதம்னு ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சா அவர் வாதத்துல என்ன பந்தயம்னு கேட்டார். அவர் என்ன பந்தயம் அப்படின்னு, என்ன பந்தயம்னா அவர் சொன்னார், யஜ்ஞமூர்த்தி சொன்னார், வாதத்துல நான் தோற்பனா இருந்தால் தோத்த உடனேயே நான் உமக்கு சிஷ்யனாகி நான் விசிஷ்டாத்வைத சன்னியாசி ஆயிடுறேன். ஏற்கனவே அவர் அத்வைத சன்னியாசியா இருந்தார். அத்வைத சன்னியாசத்துக்கும் வித்யா விசிஷ்டாத்வைத சன்னியாசத்துக்கும் சில வித்தியாசங்கள்லாம் உண்டு, சித்தாந்தம் மொத்தமும் வித்தியாசம், இருந்தாலும் சன்னியாசி வேஷத்துல சில வித்தியாசம் உண்டு. வந்து அத்வைத சன்னியாசிகள்னா சிக வச்சுக்க மாட்டா, மொட்டை அடிச்சுப்பா, திருதண்டம்னு கையில மூணு தண்டம் வச்சுக்க மாட்டா, ஏகதண்டம் தான் வச்சுப்பா, ஒரே ஒரு தண்டம் தான் வச்சுப்பா. அப்புறம் வஸ்திரம்னு சொன்னா விசிஷ்டாத்வைத சன்னியாசிகள் கீழே ஒரு வஸ்திரம் வச்சுப்பா, கையில ஒரு சின்னதா ஒரு வஸ்திரம் மேல் வஸ்திரம் மாதிரி கையில, அது இடுப்பில் சுத்திக்க மாட்டா, கையில வச்சுட்டு இருப்பா, அதாவது கை துடைச்சிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அப்படி வச்சுட்டு இருப்பா. அதனால அது ஆனா அவ என்ன பண்ணுவா தெரியுமோ இல்லையோ, அப்படியே ஒரே வஸ்திரம்தான், அந்த ஒரே வஸ்திரத்தையே கீழே சுத்தின்னு அதையே மேல சுத்தி, இன்னும் கேட்டா தலைக்கு கூட அதையே ஒரு மாதிரி இது மாதிரி மேல அப்படி போட்டுப்பாது, முக்காடு மாதிரி கூட போட்டுப்பாது. இது மாதிரிலாம் சில வித்தியாசங்கள் உண்டு. அது தவிர அவள்லாம் திருமணம் இட்டுக்க மாட்டா, அந்த இதை சன்னியாசிகள் திருமணம் இட்டுக்கிறது ரொம்ப கிடையவே கிடையாது. அதனால இப்படிலாம் இருக்கு, சித்தாந்தம்லாம் வேற வித்தியாசம் இருக்கு. அவர் சொன்னார், விசிஷ்டா நீர் ராமானுஜரே நீ ஜெயி நீர் மட்டும் இந்த வாதத்திலே ஜெயிச்சுருந்தேன் நான் வந்து உம சிஷ்யன் ஆகிக்கிறேன் அப்படின்னு, திருமணம் இட்டுக்கிறேன், சிக வச்சுக்கிறேன், திருதண்டம் படிச்சுக்கிறேன், உம மாதிரி காஷாயம் போட்டுக்கிறேன், முக்கியமா பூனல், அத்வைதிகளும் பூனல் கிடையாது, முக்கியமாக பூனல் போட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார் அவர் ராமானுஷர். அதே மாதிரி ராமானுஷர் அந்த வார்த்தை அவர் சொல்ல மாட்டார், ஒருவேளை நான் ஜெயிக்கல அப்படின்னா நான் அத்வைத சன்னியாசியாயிட்டேன்னு சொல்ல மாட்டார் அவர், அவருக்கு அது அது ஒத்துக்கவே முடியாது. அவர் சொன்னார், நீர் அப்படி சொல்லிட்டு ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் ஒருவேளை உண்மை ஜெயிக்கலைன்னா இனிமேல் விசிஷ்டாத்வைத பிரச்சாரம் பண்ணலை, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விசிஷ்டாத்வைத சன்னியாசம் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் வந்தா விசிஷ்டாத்வைத்த சன்னியாசி ஆயிடுவார், இவர் வந்தா இவர் தோத்தார்னா விசிஷ்டாத்வைத்தத்தை சன்னியாசம் பண்ணிடுறேன் விட்டுடுறேன்னு அர்த்தம், அதாவது பிரச்சாரம் பண்றதை விட்டுடுறேன்னு அர்த்தம் அப்படின்னு பேசிட்டாலாம். அதனால பிரச்சாரத்தை சன்னியாசம் விட்டுருவார், அவர் வந்து சன்னியாசியாவே ஆயிடுவார் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிண்டா ஆச்சு. வாதம் ஆரம்பிச்சது 17 நாள் ஆச்சும், ஒன்றும் பண்ண முடியல அந்த வடகத்தி பாப்பான, அவ்வளவு அது அவ்வளவு ஜானம் பாஷ்யக்காரரோடே 17 நாள் வாதம் பண்ற அளவுல ஒரு சூரர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார்னு பாருங்க, அவ்வளவு ஜானம். 17 நாள் ஆச்சு, பாஷ்யக்காரரால அவரை சம்பூர்ணமா ஜெயிக்கவே முடியல, அவர் கேள்வி மேல கேள்வி கேட்கிறார், பதில் வந்துட்டே தான் இருந்தாலும் இன்னும் கடைசியா அவர் நான் தோத்தேன்னு சொல்லும்படியா பதில் சொல்ல முடியல பாஷ்யக்காரரால். அதுக்கு மேல ஒரு கேள்வி, 17 நாள் கேள்வி. அந்த கேள்வியை பாஷிகார் யோசிக்கிறார், இதுக்கு இவருக்கு பதில் சொல்லி இவரை எப்படி ஜெயிக்கிறது தோக்கடிக்கிறதுன்னு பாஷிகார் ஒரு க்ஷணம் பிரமிச்சே போயிட்டார். சரி இதுக்கு நாளைக்கு பதில் சொல்றேன்ட்டு போயிட்டாராம் பாஷிகார். அன்னைக்கு ராத்திரி வாஷிகாரர் ஒன்றுமே தீர்த்தம் கூட சாப்பிடலையாம். ரொம்ப சிரமப்பட்டுன்னு, அடாடாடா நான் என்ன இந்த பாப்பானிடம் தோத்துருவோம் போல இருக்கே, இவரை ஜெயிக்க முடியலன்னாலே தோத்ததுன்னு தானே அர்த்தம், வாதமே நடந்துட்டு இருந்தா அப்போ ஜெயிக்க முடியலன்னு தானே அர்த்தம். ஐயோ, இனிமேல் உம்மிடத்திலே வாதம் செய்வதற்கு எனக்கு யோக்கியதை இல்லைன்னு அவர் காலில் விழ வேண்டாமோ, எவ்வளவு சொன்னாலும் மேலே மேலே வாதம் பண்ணுற சாமர்த்தியமாக இருக்கே இவருக்கு, அப்போ நான் இவரை ஜெயிக்க போகிறது இல்லையா, அப்போ இனிமேல் இந்த விசிஷ்டாத்வைத சந்நியாய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம்னா எல்லாத்த விட மேம்பட்டதுன்னு ஸ்தாபிக்க முடியாதா, அப்போ இந்த சம்பிரதாயத்துக்கு பெருமை என்னால் குறைய போகிறதான்னு நினச்சிட்டு அன்னைக்கு ராத்திரி ஒரே அழுகையாம் பாஷிகாரருக்கு. என்னாலே இந்த சம்பிரதாயத்துக்கு இழுக்கோ அப்படின்னு நினச்சி பாஷிகாரர் ரொம்ப அழுதுண்டே இருந்தாராம். அதை ராத்திரி தூங்கி போயிட்டார். தூக்கத்தில் தேப்பெருமாள் வந்து சேவை சாதிச்சார். தேப்பெருமாள் தான் பாஷிகாரருக்கு எப்பவும் ஆபத்தில் வந்து உதவுற பெருமாள் இல்லையோ, தேப்பெருமாளுக்கு தேப்பெருமாள் அன்றைக்கி வந்து சேவை சாதிச்சார். என்ன இந்த விஷயத்தில் இவ்வளோ கலங்குவானே, நம்ம ஆளவந்தார் அருள் செய்ததான சித்தி திரயத்தில் மாயாவாத புஜங்க கண்டனம்னு ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில் இருக்கிற விஷயத்தை எடுத்து பேசினாலே போருமே, இவர் கேட்குற அத்தனை கேள்வியும் மொத்தம் துவம்சமாயிடுமே, அதனால் அந்த 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 மாயாவாத புஜங்க கண்டனம்ன்றதான பகுதியை எடுத்து ஞாபகப்படுத்தி கொடுத்தாராம் தேவப்பெருமாள். பாஷிகாரருக்கு பரமானந்தம். மறுநாள் அந்த வாதத்துக்கு சபைக்கு வரார். பாஷிகாரர் வர அந்த தேஜஸையும் அவருடைய முகத்தில் இருக்கிறதான கம்பீரத்தையும் அவர் அன்னைக்கு அந்த ஒரு நம்பிக்கையும் பார்த்தார், புரிஞ்சு போச்சு அந்த யக்ஞமூர்த்தி அவருக்கு. ஆஹா, இன்னைக்கு பாஷிகாரர் நிச்சயமான முடிவோடு வந்திருக்கார். 17 நாள் நம்மோடே வாதம் பண்ணவர் இன்னைக்கு இவ்வளவு தைரியமாக இவ்வளவு பிரகாசத்தோடே வராருன்னா, நாம் கேட்க வேண்டிய கேள்வி கேட்ட கேள்வி எல்லா கேள்விக்கும் பதிலோடு வந்துட்டார் இன்னைக்கும் தெரிஞ்சுதான். அப்படியே திருவடியில் ஊந்துட்டாரோ, வாதமே பண்ணலையா அன்னைக்கு. அப்புறம் பாஷ்யகாரர் அவரை எழுந்திருக்க சொல்லி, நீ கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் பதில் என்பதாக அன்னைக்கு அற்புதமாக அன்னைக்கு சாதிச்சது. அப்படியே கண்ணும் கண்ணீருமா அந்த யக்ஞமூர்த்தி அபசாரப்பட்டேன், அஜ்ஞானத்தினாலே காலத்தை கழிச்சேன், இப்போ ஏற்பட்ட சம்பிரதாயம் இப்போ ஏற்பட்ட ஆச்சாரியன் கிடைச்சாரேன்னு சொல்லி அன்னைக்கே பிராயச்சித்தம் பண்ணிக்கிறதாக பிரதிஜை பண்ணி அன்றைக்கே போய் பிராயசித்தெல்லாம் பண்ணிட்டு வந்து மீண்டும் விசிஷ்டாத்வைத சன்னியாசியாகி பாஷ்யகாரிடத்திலே சிஷியராகி அன்வயிச்சாரணும். அதனால் அவருடைய ஞானத்தை கண்டு பாஷ்யகாரர் எப்பேற்பட்ட ஜானி, என்ன வசத்தையாக இருக்கார், எனக்கு ஈடு இன்னொருத்தர் உண்டோன்னு இந்த லோகம் நினைக்கவே வேண்டாம், எனக்கு ஈடு இன்னொருத்தர் இருக்கார், இவர் தான் எனக்கு ஈடான மகான் அப்படின்னு அவரிடத்திலே காட்டி அவருக்கும் எம்பெருமானார்னு பேர் வச்சுட்டார். என்ன திருநாமத்தை எம்பெருமானார்ன்றதான அசாதாரணமான பெருமாளை விட வசத்தியான திருநாமத்தை திருக்கோட்டியூர் நம்பிகள் பாஷ்யகாரருக்கு சாத்தினாரோ அதே திருநாமத்தை அவருக்கு சாத்தினார் அந்த யக்ஞமூர்த்தின்னு அந்த வரதேசத்திலேருந்து வந்த அத்வைதி கன்வெர்ட் ஆனவர், அவர் திருவடியில ஆசிரயிச்சவர் சிஷ்யரானவர் அவரிடத்துல. அப்போ அந்த அந்த வந்த அந்த யக்ஞமூர்த்தியினுடைய ஞானம் என்னவா இருக்கும்னு பாருங்கோ, எப்பேற்பட்ட மேதையா இருந்திருக்கும்னு பாருங்கோ, அவருக்கு எம்பெருமானார்னு பேர் வச்சார். ஆனால் எம்பெருமானார் எம்பெருமானார்னு சொன்னால் இவர் என்ன எம்பெருமானார், அவர் எம்பெருமானார்னா கன்ஃபியூஸ் ஆகிடுமோ இல்லையோ, அதனால் அவருக்கு ஒரு தனியாக ஒரு அடையாளத்துக்காக அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு பேர் வச்சார். எதுக்காகனா அருளாள பெருமாள்னா அருளாள பெருமாள்னு தேவப்பெருமாளை சொல்கிறது, அருளாள பெருமாள் என்னும் அருளாழியம்மான் என்னும் திருமகளை பெற்றுமென் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்னும் ரத்தினி மகாத்மத்ய சுவாமி தேசியம் சாதிகச்சே, எப்படி ஆழ்வார் ஆச்சாரியாலெல்லாம் எங்கள் தேவப்பெருமாளை சொல்லி வச்சிருக்கா, எவ்வளோ வசத்தியா சொல்லியிருக்கா, அருளா வம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்னும் அருளாழியம்மான் என்னும் திருமகளை பெற்றுமென் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்னும் வியப்பா விருதூதும்படி கரை புரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவீர் இதென்ன பாங்கே. என்னுடைய தேவப்பெருமாளை பற்றி யாராலே என்ன விவரித்து சொல்ல முடியும், என்ன மகா பிரபாவமாகும், எங்கள் ஆச்சாரியாள் எவ்வளோ வசத்தியாக சொல்லியிருக்கு, அருளாள பெருமாள் என்னும் அருளாழி அம்மான் என்னும் அருளாள பெருமாள்னு தேவப்பெருமாளை சொல்கிற வழக்கம். ஆனால் தேவப்பெருமாள் அனுகிரகம் பண்ணால் அதுதான் அருளம், அதனாலே அருளாள பெருமாள்னு சொல்லுவான். அவ்வளவு அருள் உள்ள பெருமாள் யாருன்னு கேட்கணும், அந்த மாதிரியான பெருமாள்னு அந்த அர்ஷாவதார மூர்த்திக்கு வரதராஜ பெருமானுக்கு ஆச்சாரியால் ஈடுபட்டு அப்படி சொல்லுவா. அருளாளப் பெருமாள் அவர் அன்றைக்கு முதல் நாள் இரவு காட்டி கொடுத்ததான அனுபாகத்தினாலே, அந்த அனுகிரகத்தினாலே இவரை இன்னைக்கு நாம் நம்ம சம்பிரதாயத்திலே வசப்படுத்தினோம். இந்த ஜீவாத்மா இன்னைக்கு நல்ல ஆச்சாரியன் அடைஞ்சதும், நல்ல சம்பிரதாயத்துக்கு வந்து சேர்ந்ததும் அருளாளப் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே ஆனபடினாலே இவருக்கு அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்பதாக திருநாமம் சாத்தி அவருக்கு விசேஷமாக, அதுவும் பெரிய ஆச்சாரியன் ஜெகத்குருவானா இருந்தார் அவர், அந்த அருளாளப் பெருமாள் எம்பெருமானார். அதனாலே வடதேசத்திலிருந்து அவர் வரச்சேவே நிறைய சிஷ்யாளோட வந்தார் அவர். அத்தனை சிஷ்யாலும் தங்க ஆச்சாரியால் எப்படி எந்த தத்துவத்தை சுவீகரிக்கிறாளோ அதுதான் தனக்கு தத்துவம்னு சொல்லி அத்தனை அவ சிஷியாலும் மாறிவிட்டான். அதுதான் அங்கே விசேஷம். ஆச்சாரியனிடத்திலே அவ வச்சிருந்த கௌரவம் மரியாதை எப்படின்னா உண்மையான மரியாதை. நம்ம ஆச்சாரியன் என்ன சொல்றோ அதுதான் நமக்கு ஹிதம்னு சொல்லி அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரோடே வந்த வடதேசத்து சிஷியால் எல்லாரும் அவளும் சிஷியாளாயிட்டா, பாஷிகாரருடைய சிஷியாளாயிட்டா. இப்படி பாஷிகாரர் எல்லாரும் பாஷிகாரர் சொன்ன அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரிடத்தில் நமக்கு நிறைய சிஷியால் இருக்கா, எல்லாரும் உம்மிடத்துல ரொம்ப விசுவாசமா இருக்கா, எல்லாரும் நம்ம சம்பிரதாயத்தில் ஈடுபட்டு ரங்கநாதனிடத்திலே ஈடுபாடோட இங்கே ஸ்ரீரங்கத்திலேயே இருங்கோ, ஆனால் தனியாக இருங்கோ, நிறைய சிஷியால் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தால் மடத்தில் இடம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இடத்த காட்டி அவருக்கு ஒரு மடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த இடத்துல அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் மடம்னே ஸ்ரீரங்கத்தில் இருந்து தான். இங்கே எம்பெருமானார் மடம் உண்டு, எம்பெருமானாருடைய சிஷியால் எல்லாரும் திரண்டு இருக்கிற இடம் எம்பெருமானார் மடம். அதே மாதிரி அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் இடத்திலே சிஷியாளா வந்து சேர்ந்தவா நம்ம சம்பிரதாயத்தை ஆசிரியச்சவாள்லாம் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரோடையே அங்க இருந்துருந்தா. இப்படி இருக்குச்சே, ஒரு சமயம் யாரோ ஒருத்தர் வெளியூர்காரர் வந்தார், அவர் அப்பதான் முதல்வாட்டி ஸ்ரீரங்கத்துல வந்து பாஷ்யக்காரரை சேவிக்க வரார் போல இருக்கு. அவர் வந்தவர் ஊருக்குள்ள வந்த உடனே இங்க எம்பெருமானார் மடம்னு இருக்க எங்க போகணும் அப்படின்னு கேட்டாராம். அந்த ஊர்காரர் எந்த எம்பெருமானார் மடம்னு கேட்டாராம். ஏன்னா அது அருளா எம்பெருமானார் மடம், அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் மடம்னு ரெண்டு மடமும் இருந்ததோ இல்லையோ, ரெண்டுமே பிரசித்தமாக இருந்தது. ஏன்னா இங்கேயும் நிறைய சிஷியால், அங்கேயும் நிறைய சிஷியால், இது ரொம்ப பிரசித்தமாக இருந்துட்டு இருந்தா எல்லாரும் பிரபலமானவா. அதனால அதில் அந்த பாவம் மனுஷன் அப்பாவியாக கேட்டார் எந்த எம்பெருமானார் மடம்னு கேட்டாராம். இவர் எம்பெருமானார்னு சொல்லுவாளே எம்பெருமானார்னு சொல்லுவாளே அப்படின்னா சரி பாஷிகாரன் மடம்னு சொல்லி இந்த பக்கம் அனுப்பிச்சு விட்டார். அவர் இதை ஒருத்தர் கேட்டுருந்தவர் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரிடம் வந்து, சுவாமி ஒரு வெளியூர்காரர் வந்தார், வந்தவர் எம்பெருமானார் மடம் எதுன்னு கேட்டார். அதுக்கு பதில் சொன்னவர் எந்த எம்பெருமானார் மடம்னு சொன்னார். என்ன அதிசயமா இருக்கு, ஸ்ரீரங்கத்துல எம்பெருமானார்னு வைஷ்ணவால் எல்லாரும் அன்னிலேருந்து கொண்டாடும்படியான எம்பெருமானாருக்கு ஈடா இருக்கு, நம்ம ஆச்சாரியன் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் மடம் பார்த்தவளோ இல்லையோ, அது எம்பெருமானார்னா எந்த எம்பெருமானார்னு கேட்குற அளவில் இருக்கு ஸ்ரீரங்கத்தில் நம்ம ஆச்சாரியாளுக்கு பெருமைன்னு அந்த மடத்தில் அவா பேசிகிட்டு இருந்தா அது அருளாளப் பெருமாள் எம்பெருமானாருக்கு காதலை விழுந்தது. உடனே கண்ணும் கண்ணீருமா கதறிட்டாராம். அவர் என்ன தப்பு, எவ்வளோ பெரிய தப்பு இது, எப்படி ஆக்கும் எம்பெருமானாரை போல நானும் ஒருத்தன்னு ஊரில் ஒரு நினப்பு இருக்குன்னா அதை விட என்ன பாவம் நான் பண்ண முடியும், ரொம்ப தப்பு இது. இதுக்கு முதல் காரணம் என்னன்னா நானும் தனி மடம் வச்சிருக்கிறது தான் முதல் காரணம். எம்பெருமானார் மடம்னா ரெண்டு எம்பெருமானார் உண்டு, அதுக்கு ரெண்டு பேருக்கு மடம் உண்டுன்னு சொல்லும்படியா எப்படி நான் மடத்துல இன்னைக்கு தனியா ஒரு மடம் நடத்தலாம், மகா தப்பு என்று அப்பவே அன்ன க்ஷணமே இனிமே இந்த மடமே கிடையாதுன்னு சொல்லி மடத்தையே மொத்தத்தையும் கைவிட்டு சிஷ்ய மடத்தையே கலைச்சுட்டு எல்லாம் அப்படியே பாஷிகார் மடத்திலேயே போய் தங்கிக்கலாம், இருக்கு இடம் இருக்கோ இல்லையோ இனிமே நமக்கு தனி இடம் கிடையாது அப்படின்னு அந்த எப்படியாக அந்த ஜெகத்குருவாய் வடதேசத்திலே இருந்து அவ்வளவு கர்வத்தோடு அவ்வளோ பிரபாவத்தோடு ஒழிச்சு புடரம்பார் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தைன்னு சொல்லிட்டு கருவின் வந்த ஒருத்தர் பாஷ்யக்காரருக்கு சமானமாக நினைப்பு ஒத்தருக்கு இருந்தா கூட அந்த மகாபாவம் நான் பண்ணி வைக்கலாமோன்னு சொல்லி அந்த திருவடிகளை அன்வகிக்கிறதுக்காக பார்க்கும் கண்ணும் கண்ணீருமா கதறிண்டு வந்து சர்வ சந்நியாசம் பண்ணி பாஷ்யக்காரர் திருவடி தான் எல்லாத்துக்கும் பேருன்னு வந்து ஆசிரயிச்சார் அப்படின்னு சொல்றா பாருங்க. அதான் அப்படி அந்த எம்பெருமானார் சம்பந்தம் தான் வேணும், அவருக்கு ஈடாக ஒரு தப்பான நினைப்பு கூட ஒத்தரங்க வரக்கூடாது. ஒரு சமயம் குறத்தாழ்வான் அவர் அந்த பாஷிகாரர் உடனே இந்த மேல்நாட்டுக்கு எழுதிட்டார்னு சொல்லுவா, மேல்நாடுன்னு அந்த காலத்தில் மைசூர் பிராந்தியத்தை சொல்றது. பாஷிகார் இந்த சோழராஜாவினுடைய தொந்தரவு தாங்காம தொந்தரவு தாங்காம பாஷிகாரர் இது கேட்டாரோ இல்லையோ, திருநாராயணர் பத்து கேட்டாரோ இல்லையோ, அப்போ கூரத்தாழ்வானுக்கும் கண்ணு கண்ணெல்லாம் இப்போ எடுத்து தரிசனத்திற்காக தரிசனம் தந்தவர் கூரத்தாழ்வான்னு பிரசித்தமாச்சே, அவர் கண்ணை பறி கொடுத்துட்டு திருமாலிருஞ்சோலைக்கு போயிட்டு திருமாலிருஞ்சோலை அழகரிடத்திலே ஈடுபட்டு ரொம்பவும் அழுது கொண்டு, நான் எப்பொழுது ராமா ராமானுஜாரிய ராமானுஜருடையதான திருவடிய வடிவாரத்தில் எப்போ நான் வசிக்க போகிறேனோன்னு திருமாலிடத்தில் அழுது கேட்டுட்டு இருந்தார். அப்புறம் இந்த சரி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்ரீரங்கத்தில் அவ்வளோ பொல்லாத்தனம்லாம் இல்லை, அதனால் இப்போ ஸ்ரீரங்கத்தில் இப்போ ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் ஓரளவு கொஞ்சம் பத்திரமாக தான் இருக்க முடியறதுன்னு கேட்டுட்டு திருப்பியும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். அவர் ரங்கநாதனை சேவிக்கணுமேனு ஆசையாக வந்துட்டார். ரங்கநாதனை சேவிக்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவர் பெருமாளை சேவிக்கணும்னு போகிறார். கண் என்னவோ தெரியாது, ஆனால் அதுக்காக ரங்கநாதனை சேவிக்க முடியாதுன்னு இல்லை அவருக்கு, அதனால் ரங்கநாதனை சேவிக்கிறதுக்காக போகிறார். அதாவது கண்ணு தெரியலன்றது உண்மைதான் அவருக்கு, ஆனால் இருந்தாலும் நாம் ரங்கநாதன் சன்னதிக்குள்ளே போய் பெருமாளை பார்த்து ஒரு அஞ்சலி பண்ணுறதுக்கு ஒரு ஆசையாக போகிறார். அப்படி போச்சே அந்த கோவில் வாசலில் இருந்த அந்த காவல்காரர்கள்லாம் ராஜா உத்தரவு போட்டு வச்சுருந்தானா அது தெரியாது கூரத்தாழ்வானுக்கு, யார் வேணால் பெருமாளை சேவிக்கலாம் வைஷ்ணவாள், ஆனால் ராமானுஜனுடைய சிஷ்யன்னு சொல்லிட்டு வந்தான்னா ஒருத்தரை கூட உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தோம். இது தெரியாது கூரத்தாழ்வானுக்கு, இவர் பெருமாள் சேவிக்கிறதுக்காக போனார், போனால் வாசலில் தொடுத்துட்டா காவல்காரால், ராமானுஜனுடைய சிஷ்யன் இவனை உள்ள விடக்கூடாது அப்படின்னு விட்டாலாம், ஆஹா இப்படி ஒன்று இருக்கு போல இருக்கே அப்படின்னு நினைச்சு இந்த கூரத்தாழ்வான் கொஞ்சம் கலங்கி நிற்கிறார். அப்போ தான் அங்கே இன்னொரு காவல்காரன் வந்து சொன்னானா, ஸோ விடுப்பா இவரை ராமானுஜன் சிஷ்யெல்லாம் அவள்லாம் அவள்லாம் ஒரு மாதிரிப்பா, இவர் ரொம்ப வித்தியாசமானவர், ரொம்ப நல்லவர்ப்பா, மகா சாது மகாத்மா, இவர் விடுப்பா ராமானுஜன் சிஷ்யன்னு சொல்லி நிறுத்தாத, ரொம்ப சாதுப்பா அவரை உள்ளே விட்டுருப்பா அப்படின்னு சொன்னானா, இதை கேட்டோடனே கூரத்தாழ்வானுக்கு அப்படியே துக்கம் துக்கமாக பொங்கி நொந்து கொடுத்தான். அது என்னது இது ராமானுஜனுடைய சிஷ்யனெல்லாம் உள்ளே விடக்கூடாதுன்னு ராஜா சொல்லியிருந்தான்னா, நான் சாது நல்லவன் ஆத்மகுணம் உள்ளவன் அதுக்காக வேணா பெருமாளை போய் சேவிச்சுட்டு வரலாம் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அது, எனக்கு ஆத்மகுணம் இருக்குன்றதுனாலே நான் ராமானுஜ சிஷ்யாவை விட தனியாக வேற ஒரு ஆசாமியா, அப்போ நான் ராமானுஜ சிஷ்யால் கோஷ்டியை சேர்ந்தவன் இல்லையா, ராமானுஜ சிஷ்யால் கோஷ்டியை சேர்ந்தவன்னு பேர் பெற்றுண்டுவானா இருக்கு, அப்படித்தான் இருக்கணுமே ஒழிய அவாளையே இவன் வித்தியாசமானவன் அதனால் நல்லவனையா இவனை உள்ள விடுன்னு சொன்னான், அந்த நல்லவன் பட்டம் எனக்கு வேணாம், ஆத்மகுணமானது அங்கே அதான் பெரியவாள் சொன்னான், ஆத்மகுணமானது நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ ராமானுஜ கோட்டியிலிருந்து பிரிக்கும்னா எனக்கு இந்த ஆத்மகுணம் வேண்டாம், நான் பொல்லாதவனாகவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு திரும்பி வந்துட்டாரன், ஏன்னா கோவிச்சுக்க மாட்டார் அவர் யாரையும், அவர் சுபாவம் கோவிச்சுக்கிற சுபாவமே கிடையாது, அதனால் கோவிச்சுட்டு திரும்பி வந்துட்டாராம். அதாவது என்ன, ராமானுஜ சம்பந்தத்தை ஒரு கடுகளவாவது இல்லைன்னு பண்ணிட்டு பெருமாள் சன்னதியிலே போய் சேவிக்கிறதுன்னா அந்த பெருமாள் சேவை வேண்டாம் எனக்கு, எங்கே திருமாலிருஞ்சோலையிலேருந்து கண்ணு தெரியாமல் பாவம் நடையா நடந்து வந்து தட்டு தடவி நடந்து வந்து ஸ்ரீரங்கத்துக்கு எங்கே இருந்து மதுரையில் மதுரை கிட்ட இருக்குது திருமாலிருஞ்சோலை, திருமாலிருஞ்சோலையிலேருந்து ஸ்ரீரங்கனுக்கு வந்து அப்போ எப்போ நான் ரங்கநாதனை பார்க்க போகிறேன், பார்க்கப்போ பனியரும் புதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே, என்னைக்கு நான் இந்த ரங்கநாதன் இனிதிரை திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கடந்து அரசியும் தாமரை கண்ணனைமான் கணியரன் தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும் புதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே, தொடர்பையாழ்வார் இந்த ரங்கநாதனை சேவிக்கச்சே ஆனந்தத்தில் என் கண்ணெல்லாம் அப்படியே மழை கொட்டுற மாதிரி கொட்டுறதேன்னு. அப்படி பெருமாளை அனுபவிக்க தெரிஞ்சவர் ஆசைப்பட்டு பெருமாளை சேவிக்க வந்த கூரத்தாழ்வான் கோவில் வாசலில் நுழையிற இடத்துல பெருமாளை சேவிக்கிறதுக்கு கொடுப்பனை இல்லாமல் திரும்பி வந்துட்டார். கொடுப்பனை இருந்தது, ஆனால் இந்த ராமானுஜனுடைய சிஷ்யாலிருந்து இவர் வேறுபட்டவர்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக இந்த பெருமாள் வேண்டாம் எனக்கு, நான் ராமானுஜ சிஷ்யன்ற பேரோடையே இருந்துக்கிறேன்னு திரும்பி வந்துட்டாராம். அப்படியே வாழலாம் அந்த பெருமாள் பாஷ்யகாரத்தில் ஆசைன்னா அப்படி ஒரு ஆசை, இதுலேயே ரொம்ப வசத்தியாக அந்த பாஷ்யக்காரருடைய அத்தனை பெருமையையும் உலகத்துக்கு தெரியும்படியாக இன்றைக்கும் திவ்ய பிரபந்தத்திலேயே சேர்த்து கொள்ளும்படியாக ஒரு ஆச்சரியமான 108 பாசுரத்தை அருளி செய்து ராமானுஜ நூத்தந்தாதி என்று காட்டி கொடுத்த திருவரங்கத்த முதனாருடையதான பிரபாவம் மகாபிரபாவம் அது. அவர் ஸ்ரீரங்கத்தில் திருவரங்கத்தமுதனார் அவர் கோயில் நிர்வாகியாக இருந்தார். இன்னும் கேட்டால் கோவிலினுடைய சாவியே அவர்கிட்ட தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்னென்னா கோவிலுடைய சர்வ நிர்வாகமும் அவர் பொறுப்பில் இருந்தது. பாஷிகாரருக்கு நம்பெருமானுடையதான இந்த அர்ச்சாவதார வைபவத்தெல்லாம் உற்சவங்களை எல்லாம் ஒரு ஒரு ஒழுங்குபடுத்தி அவர் திருப்தியாக ஸ்ரீ வைஷ்ணவாள் எல்லாரும் ரொம்ப ஆசைப்படும்படியாக ரொம்ப எப்பவும் சந்தோஷப்படும்படியாக அந்த உற்சவங்களுடைய வைகறி எல்லாம் அமைச்சு வைக்கணும்னு ஆசை. ஆனால் தெரியும், ஒரு கோவிலில் ஒரு சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றுறதுன்னா கூட அதுக்கு எத்தனையோ பேரிடத்துல ஒப்புதல் வாங்கணும், எதிர்ப்பு இருக்கும், சம்மதம் இருக்கும், இதுக்கெல்லாம் பெரிய சாமர்த்தியம் வேணும். இதெல்லாம் எல்லாத்தையும் நிர்வகித்து இந்த கோவிலில் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வர, நல்ல விஷயத்தை கொண்டு வர்றதுனாலும் கோவிலுக்குள்ள சில விஷயங்கள்லாம் ரொம்ப சிரமம், எல்லாரும் ஒத்துக்க மாட்டா. ஏன்னா கோவில் பொதுவோ இல்லையோ, அதனால பொதுவான இடத்துல சில விஷயங்கள்லாம் நம்ம இடத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அப்படி இருக்கச்சே அந்த கோவிலில் இப்போ அதுவும் திருவரங்க பெருமாள் அரையர்னு சொல்லுவாள், அந்த அவ திரு திரு திருவரங்க திருவரங்க தமுதனார்னு மாற்றி சொல்லிட்டேன், திருவரங்க தமுதனார்கிட்ட தான் ஒரு இடத்துல அந்த கோவில் சாவி இருந்தது, அவருடைய நிர்வாகம்தான் எல்லாம். அவரிடத்துல அந்த சாவியை வாங்கினாத்தான் கோவிலில் நல்ல கைங்கரியங்கள் எல்லாம் பெருமாளுக்கு செஞ்சு வைக்க முடியும். ஆனால் அவரோ பாஷ்யக்காரரை பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு, அதான் அங்கே இருக்கு, பாஷ்யக்காரர் கிட்டே வரமாட்டார் அப்படி இருந்தார்னு சொல்கிறார். அப்படி இருக்கச்சே பாஷ்யக்காரர் கூரத்தாழ்வானுடன் நியமிச்சாராம். இந்த விருத்தாந்தம் ரொம்ப சுவாரஸ்யமான விருத்தாந்தம் இது. அதில் திருவரங்கத்தமுதனாருக்கு தாயார் திருநாட்டுகள்னு போது கைங்கரியம் வந்தது, 11 நாள் கைங்கரியம், ஏகோதிஷ்டம்னு பேர். அதாவது ஒரே ஒரு பிராமணருக்கு அன்னைக்கு அவரை வரித்து அவரை உத்தேசித்து அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணுறது, அது பிதர்களுக்கு ரொம்ப திருப்தி, அது ரொம்ப அவசியம் பண்ணுறோம், பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாரும். அந்த ஏகோதிஷ்டமானது அந்த ஆனால் அந்த ஏகோதிஷ்டத்துக்கு ரொம்ப சிரமம், நல்ல சத் புருஷால அந்த ஏகோதிஷ்டத்துக்கு நிமந்திரணத்துக்கு பிராமணார்த்தம் கிடைக்க மாட்டா. ஏன்னா அதுக்கு 1 வருஷம் பிராயச்சித்தம் சொல்லியிருக்கு, அது ரொம்ப 30,000 காயத்ரியாவது ஜபிக்கணும்னு சொல்லியிருக்கு. அது 30,000 காயத்ரி ஜபிக்கணும், 1 வருஷம் அதுக்கு அசுத்தி சொல்லியிருக்கு. அதனாலே சாதாரணமாக நல்லவா யாரும் அதுக்கெல்லாம் ஒத்துண்டு வரமாட்டா. அப்படி இருக்குச்சு, சாதாரண சுமாரானவா தான் வருவா. அது ஏகோதிஷ்டத்துக்கு மகான்கள் அமைகிறதுன்றது 100% சான்ஸே கிடையாது. அப்படி இருக்குச்சே ஏகோதிஷ்டத்துக்கு பாஷிகாரர் கூரத்தாழ்வான நியமிச்சர், நீர் போய் அங்கே அமுதனாருடைய தாயாருடைய கைங்கரியம் நடக்கிறத அதுக்கு போய் நீர் போய் ஏகோதிஷ்டத்துக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னார். அவர் எதுக்காகனா அவர் ஏகோதிஷ்டம் முடிஞ்ச உடனே அந்த திருப்தி சொல்லணும் இல்லையா, எப்பவும் ஸ்ராதம் முடிஞ்ச உடனே அவள்லாம் திருப்தின்னு சொல்லணும் இல்லையா, திருப்தாஸ்மஹா அப்படின்னு சொல்லுவா, திருப்தி ஆகிட்டோம்னு சொல்லணும். அவள் வாக்கிலே திருப்தாஸ்மகான்னு சொல்கிறது அந்த அந்த உள்ளே இருக்கிற பித்ரு, அவரிடத்துல ஆவாகனம் பண்ண அந்த பித்ருக்கள் இருக்காளே, அவள் வார்த்தையாக தான் எடுத்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அவள் திருப்தாஸ்மகான்னு சொல்லலைன்னா அப்போ அந்த ஸ்ராத்தம் நிச்சயமாக அது பலனே இல்லை, அது பூர்த்தி ஆகலைன்னு அர்த்தம் அது. அதனால் அவளுக்கு திருப்தி பண்ணி வைக்கணும், சந்தையாக பண்ணி வைக்கணும், அவளும் திருப்தாஸ்மகான்னு சொல்லணும். என்ன பண்ணார், எப்படி அந்த பரசுராமருடைய சரித்திரத்தில் சொல்லச்சே, அந்த பரசுராமர் சிராதம் பண்ணார் அவன் அப்பாவுக்கு, காஷ்யபர் வந்தார், திருப்தாஸ்மான்னு சொல்லணுமோ இல்லையோ, சொல்லலை, என்ன திருப்தாஸ்மா அப்படின்னு திருப்தியா இல்லை அப்படின்னு விட்டார், நடுங்கி போயிட்டார் பரசுராமர். அப்பாவை இடத்துல அவ்வளோ ஆசை அவருக்கு, அங்கே அப்பாவை ஒருத்தன் வெட்டி போட்டான்னு சொல்லிவிட்டு 21 தலைமுறை பூமியில் ஒரு க்ஷத்திரியாலே இல்லாமல் வெட்டி சாய்ச்சுட்டு இருந்தார். அப்படியாக்கும் அப்பாவிடத்துல அவ்வளோ பிரீத்தி வச்சுருந்தவர், அவள் அப்பா சிராதத்தும் போது ஒரு மனுஷன் வந்து உட்காந்துட்டு திருப்தி இல்லைன்னு சொல்லலாம், நடுங்கி போயிட்டார் பரசுராமர். என்ன வேணுமா, ஐயோ இப்படி சொல்கிறதே, என்ன வேணும், எது வேணாலும் தரணே, என்கிட்ட இருக்கிறது எது வேணாலும் தரணேன்னார். அவர் சொன்னார், எல்லா ராஜாவையும் ஜெயிச்சு எல்லா பூமியும் பிடிச்சி வச்சுருக்காரோ இல்லையோ, மொத்த பூமண்டலத்துலையும் எனக்கு தானம் பண்ணி பண்ணும், இன்னொன்று இந்த பூமியில் இனிமேல் நீர் கால் வைக்கக்கூடாதுன்னு விட்டார். எப்படி, அதான் பரசுராமரத்தில் இந்த பூமியில் கால் வைக்கக்கூடாது அப்படின்னார் அவர். அப்போ இந்த பூமண்டலத்திலேயே எங்கேயும் கால் வைக்கக்கூடாதுன்னு எங்கே தான் கால் வைக்கிறது, அதுக்காக சொன்னார். சரி போனால் போகிறது, மத்தியான வேலையில் எங்கேனா கால் வச்சுக்கலாம், திருப்பியும் ராத்திரியான வேற எங்கேனா போய் சேர்ந்துடும் நீர் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்காகத்தான் பரசுராமன் என்ன பண்ணார், சரி இனிமேல் நம்ம இந்த கொடுத்த பூமியில் தான் எங்கேயும் கால் கூட வைக்க முடியாது, உடனே மத்திய பகல் வேலை இல்லைங்கன்னா கொஞ்சம் இப்படி சஞ்சாரத்துக்கு இப்படி வந்துட்டு போகலாம், ராத்திரி ஆனால் தங்க முடியாது, அதனால புது பூமி வேணும் நமக்குன்னு சொல்லிட்டு மகேந்திர பர்வதத்தின் மேலே ஏறி கோடாரியை தூக்கி போட்டு சமுத்திரத்தின் இடத்துல இடம் கேட்டு கேரளா தேசத்தை வாங்கி சமுத்திரத்திலேருந்து கேரளா தேசத்தை வரவழைச்சு அந்த இடத்துல போய் இப்போ தங்கியிருக்காருன்னு சொல்லி அதனால தான் அதுக்கு பரசுராம க்ஷேத்திரம்னு பேர், காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு கூட அவள்லாம் சொல்லுவாள். அது ஒன்றும் இல்லை, பரசுராமர் அவரே உருவாக்கின க்ஷேத்திரம் அது. அது அது ஏற்கனவே அது காசிபருக்கு கொடுக்கல அவர், அது என்ன அப்போ அந்த பூமி இல்லை, அதனால அந்த புது க்ஷேத்திரத்துக்கு. அதுபோல அந்த காசியபர் எப்படி இந்த பரசுராமரை அடக்கினாரோ அதே போல உரத்தாழ்வான் இடத்துல சொல்லி இவர் ஆட்சிகாரர் அவரிடத்துல போய் கோவில் சாவியை வாங்கிட்டு வந்துருவார். ஆஹா அப்படியான்னு சொல்லிட்டு உரத்தாழ் யாராவது நிமந்திரணத்துக்கு அதுவும் ஏகோதிஷ்டத்துக்கு போவாளா, சாஸ்திரத்துல 100,000 காயத்ரி சொல்லணும்னு சொல்லியிருக்கு, ஒரு ஏகோதிஷ்டத்துக்கு போய் உட்காந்தா 100,000 காயத்ரி சொல்லணும்னு சொல்லியிருக்கு. சரி 100,000 காயத்ரினா ஒருத்தருமே அப்புறம் ஏகோதிஷ்டத்துக்கு வரவே மாட்டா இல்லையா, அப்புறம் இன்னும் அப்போ ஒருத்தருக்கும் கர்மாவே நடக்காது, ஒருத்தரும் காரணம் அப்புறம் கர்மாவே கெட்டு போயிடும், எல்லாருக்கும் காரியம் கெட்டு போயிடும். அதனால அதை அப்படி இப்படி குறைச்சி அப்புறம் ரிஷிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு பரியாயமா 30,000 வரைக்கும் சொல்லி வச்சிருக்கா, 30,000 காயத்ரியாவது சொல்லணும்னு சொல்லியிருக்கா. இல்லை அதையும் சில ரிஷி கொஞ்சம் கன்செஷன் கொடுத்து சரி போனால் போகிறது ஒரு 12,000 சொல்லட்டோம்னா, இன்னும் வந்து 10,000 சொல்லட்டோம்னா, இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கா, பிராயசித்தமாக சொல்லி வச்சிருக்கா. ஆனால் நிச்சயமாக அது குறைவாக சொல்லலை யாரும், ரிஷிகள் யாரும் அதுக்கு குறைவாக சொல்லலை. அப்படியா அதுவும் என்ன காயத்ரினா ஒரு நாளைக்கு 1,000 மேலே ஜபிக்கக்கூடாது, பிராயசித்தமாக பண்ணுற எப்பவுமே அது சொன்ன சகஸ்திர பரமாதேவி சதமத்தியாம் தசாவராம்னு சொல்லியிருக்கு. காயத்ரி ஜபிக்கிறதா இருந்தால் கார்த்தாலையோ சாயங்காலமோ 1,000 ஜபிக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே ஜபிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்குச்சே 10,000 ஜபிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 30,000 ஜபிக்கணும்னா 1,000 30 நாள் ஜபிச்சுன்னு உட்காந்துருக்கணும், ஒரு காரியமும் பண்ண முடியாது பிராயசித்தத்துக்கு. அதனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுலேயே அது ஒரு வாரம் தீட்டே, அந்த ஏகோதிஷ்டத்துக்கு சாப்பிட்டா ஒரு வாரம் தீட்டே வேறு, அது எப்படி உறவுக்காரர்களுக்கெல்லாம் 10 நாள் தீட்டு 3 நாள் தீட்டுன்னு சொல்கிற மாதிரி இந்த இதெல்லாம் சாஸ்திரத்தில் நிறைய அனுஷ்டானத்தில் இருக்குது. இவ்வளோ சிரமப்பட்டுன்னு இந்த காரியத்துக்கு போகிறதுக்கு சாதாரணப்பட்டவா வரமாட்டான், தினப்பெருமாள் திருவாராதனை விட்டு போயிடும், இன்னும் எத்தனையோ அசௌகரியங்கள்லாம் இருக்குது, காலக்ஷேபங்கள்லாம் விட்டு போயிடும், அத்தியானம் விட்டு போயிடும், கர்மாக்களில் நிறைய லோபம் இவ்வளோன்னு, அது யாரோ போனதுக்கு நாம தீட்டுருக்கணும், 7 நாள் தீட்டு இருந்துக்கணும், இவ்வளோ கஷ்டம் இருக்குது, பெரியவா ரொம்ப பேர் ஒத்துக்க மாட்டான், ஏதோ சாதாரணப்பட்டவா சரி நமக்கு ஏதோ அவள் தட்சிணையாவது கிடைக்கிறதே நிறைய தட்சிணை கொடுப்பாளேன்னு சொல்லி வேணா ஒத்துப்பா, இல்லைனா உறவுக்காரால் வந்து விட்டு கொடுக்காம ஒத்துக்கணும், அதுதான் வழக்கத்தில் இருக்குது. நம்ம உறவுக்காரா நாம தான் விட்டு கொடுக்காம செய்யணும்னு செஞ்சு கொடுப்பா. இவர் ஒரு சம்மந்தம் இல்லாமல் கூறத்தாழ்வான் திருவரங்கத்தை வந்து நார்கிட்ட போய் கேட்குறார் நான் இருக்கேன் அப்படின்னு, பரமானந்தம் போட்டுவிட்டார் அந்த மனுஷன். பாவம் எங்கள் அம்மா என்ன பாக்கியம் பண்ணா இப்படி ஆக்கும், 4 பேரும் கரகண்ட மகான், எப்பேற்பட்ட மகான், வேதாந்தத்தில் கரகண்ட மகான் ஆச்சு, ஆத்ம குணத்தில் எங்கள் அம்மா பண்ண புண்ணியத்துக்கு அளவு இல்லையேன்னு ஆனந்த போட்டுவிட்டார் அந்த மனுஷன். கூரத்தாழ்வான் வச்சு ஏகோதிஷ்டம் ஆகிடுத்து, ஆகி முடித்தவுடனே திருப்தி சொல்லிச்சு, திருப்தி சொல்லலை கூரத்தாழ்வான், கோவில் சாவியை கொடுத்தா திருப்தி சொல்கிறேன்னு. அந்த பாருங்க அந்த அந்த திருவரங்க தமுதனாருடைய அந்த சாஸ்திர விசுவாசத்தை கவனிக்கணும். சாஸ்திரத்தில் எங்கள் அம்மா சந்தோஷப்படணும்னா நான் எதை வேணால் கொடுக்குறேன்னு சாவியை எடுத்து கொடுத்துட்டார். கோவில் சாவிய பரம்பரையாக கோவில், எப்பேற்பட்ட கோவில், ரங்கநாதனுடைய கோவில், திவ்ய தேசத்துக்கெல்லாம் தலைமையான கோவில் அது. எந்த ரங்கநாதனே தன்னுடைய வசத்தில் வச்சுருந்தார் அவர், பெரிய பெருமாளை தன் வசத்தில் வச்சுருந்தார். அப்படியாக்கும் ஒரு ஸ்தானம் அது, அப்பேற்பட்டதான ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை எங்கள் அம்மா ஆசைப்பேன், எங்கள் அம்மாவுக்கு திருப்தின்னா இதுதான் திருப்தின்னா கொடுத்துட்றேன்னு சொல்லி இந்த சாவியை கொடுத்துட்டார் அவர். கூரத்தாழ்வான் நேராக போனார் பாஷிகார்கிட்ட, சாவியை வச்சார், பாஷிகாரரை சேவிச்சார். வாஷிகாரருக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த காரியத்தை ஒன்றை தவிர வேறு யாரும் ஒத்துழை செய்ய மாட்டான் அப்படின்னு. ஏன் அதான் ரொம்ப சிரமமான காரியம் வச்சோ இல்லையோ, ரொம்ப சந்தோஷம் வாஷிகாரருக்கு கூரத்தாழ்வான இடத்துல. ஆமாம் பெரிய ஐஸ்வர்யமாச்சே, அவர் ஏகோதிஷ்டத்துக்கு நிறைய தட்சிணை கொடுத்துருப்பாரு, என்ன கொடுத்தார் அப்படின்னு கேட்டார். அதுக்கு கூரத்தாழ்வான் அவர் நிறைய தான் கொடுத்தார், ஆனால் அதெல்லாம் என்ன கொடுத்தாருன்னு பார்க்கல, எல்லாத்தையும் அந்த கொள்ளிடத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரச்சே மொத்தம் கொள்ளிடத்துலேயே போட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டார். அவர் எப்படி இருப்பாருங்கோ, குலத்தாழ்வானுடைய அந்த வைராகியமும் ஆச்சாரியன் நியமிச்சதுக்காக போய் சாப்பிட்டாச்சு, சாவியை வாங்கி வந்து கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே இந்த விஷயத்தில் வேறு எந்த விதமான லாபாலாபங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு அறவே பிடிக்காது. அதான் அங்கே குலத்தாழ்வான் அது நிறைய ஐஸ்வர்யம் கொடுத்தார். இல்லையா, எப்படி கோவில் சொத்தையே கொடுக்குறவர், அவர் பெரிய ஊருக்கே அதிகாரியாக இருந்தவர், அவர் எவ்வளோ ஐஸ்வர்யம் கொடுத்துருப்பார், அன்றைக்கி தட்சிணையாக கொடுத்துருப்பார். குலத்தாழ்வான் அத்தனை வெள்ளி தங்கம் அது இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தவர், வஸ்திரங்கள் வஸ்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தவர். அது சாப்பிட்டோடனே குளிப்பாடும் இல்லையோ, அன்றைக்கி சாயங்காலத்துக்கு சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காக தீர்த்தமாடணும். அது தீர்த்தமாடிட்டு முதல்ல காயத்ரியை ஜபிச்சு பூணெல்லாம் சுத்திப்படுத்திட்டு காயத்ரியை ஜபிச்சு திருப்பியும் ஆச்சமனம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதுக்கு மேலாம் அனுஷ்டானெல்லாம் பண்ணணும். ஆனால் குளிக்கிற வழக்கம் என்ன பண்ணார், நேரம் போனார் குளிச்சு விட்டு கொள்ளிடத்தில் தீர்த்தமாடிட்டு கையில் இருந்த அத்தனை சாமானியம் வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் தூக்கி ஆத்தோடு போட்டு வந்துட்டாராம். என்னன்னா அந்த வஸ்துக்களில் கொஞ்சம் கூட நோக்கம் இல்லை, ஆச்சாரியன் சொன்ன வார்த்தையை நடத்தி கொடுக்கணும்ன்ற ஒரே ஆசை தான். அங்கேயும் கோவில் கொடுத்து கொண்டு வந்துட்டார், இவரிடத்துல ஒப்படைச்சுட்டார், சாவியை ஒப்படைச்சுட்டார். அப்புறம் பாஷ்யக்காரர்களிடத்துல அன்னைக்கு அது முதல் அந்த ஸ்ரீரங்கம் கோவில் கையில் வந்துடுதான் அப்படின்னு சரித்திரம் அப்படிதான் பெரியவா சொல்றா. கோவில் நிர்வாகம்லாம் அன்னைக்கு ஏற்படுத்தினது இன்றைக்கும் பாஷ்யக்காரருடைய உத்தரவின்படி எப்படி பெருமாளுக்கு உற்சவாதிகள்லாம் அன்னைக்கு ஏற்படுத்தி வச்சு கொடுத்தாரோ அதே பிரக்கிரியில தான் பெருமாளுக்கு வைபவங்கள்லாம் நல்லா நடந்துட்டு வருது அப்படின்னு அது பெரியவாள் சொல்றா. அதுல என்ன விசேஷம்னா இப்பவும் அந்த பெருமாள் தீர்த்தம் முதல் தீர்த்தம்லாம் சாதிப்பா பாருங்கோ, அந்த தீர்த்தம் சாதிக்கிறதுக்காக கூப்பிடுவா. எப்படி கூப்பிடுவா தெரியுமோ இல்லையோன்னா, ராமானுஷனுடையார் ராமானுஷனுடையார் அப்படின்னு கூப்பிடுவா. ராமானுஷனுடையார் அப்படின்னு கூப்பிடுது. அதாவது என்னென்ன, ராமானுஷனுடைய சிஷ்யாள் வந்து தீர்த்தம் வாங்கிக்கணும். என்னது, இன்னைக்கு தீர்த்தம் வாங்கிக்கிறவா பெரியவாள்லாம் அவளுக்கு என்ன அருளிப்பாடுன்னா ராமானுஷனுடையார் அப்படின்னு அருளிப்பாடு. ராமானுஷனுடைய சிஷ்யா அவா சிஷ்யாள்னா இப்போ வந்து தீர்த்தம் வாங்கிக்கிறா அப்படின்னு கோவிலில். அதுபோல் சிஷ்யால் எல்லாரும் ராமானுஜ சம்பந்தத்தையே பாராட்டிண்டு அன்றிலிருந்து இது வரைக்கும். இதில் திருவரங்கத்தமுதனார் கூரத்தாழ்வானுடையதான் இந்த ஆத்ம குணங்கள் எல்லாம் கேள்விப்பட்டார். அடாடா எப்பேற்பட்ட மகான், எவ்வளவு வாசிச்சார், எவ்வளவு பெரிய ஞானி, என்ன வேதமே தத்ரூபமாக வந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்தார், என்ன கருணை அப்படின்னு அவர் கூரத்தாழ்வானுடைய கருணையை தான் பாராட்டினாரே ஒழியோ தன்னிடத்துல அவர் சாவி கேட்டு வாங்கிட்டு போனாரான்னு நினைக்கவே இல்லை. அதான் உண்மையான விசுவாசம் அது. எங்கள் அம்மாவுடைய திருப்திக்காக சாவி கொடுத்தோம், அவர் ஒன்றும் ஏமாத்திட்டு போனதான் நினைக்கல. அவர் கூரத்தாழ்வான் வந்தார் வந்து ஏமாத்திட்டு போனார்னு நினைக்கவே இல்லை. எங்கள் அம்மா இந்த கோவில் நிர்வாகம் இனிமேல் அது பாஷ்யக்காரருக்காக இருக்கணும்னு எங்கள் அம்மா நினச்சிருக்கா. எங்கள் அம்மா இப்போ தெய்வமாயிட்டா, தெய்வமாக இருந்து உத்தரவு கொடுத்தா, அந்த உத்தரவை நான் அவசியம் கேட்க வேண்டாமா நடத்த வேண்டாமா அப்படின்னு அதை விசுவாசமாக நினச்சிண்டு அதுக்கு மேலே இப்படி எங்கள் அம்மா ஆசைப்பட்டதை ஒரு கூரத்தாழ்வான் எப்படி அவருடைய மனசில் வந்து இந்த அந்த மகான் ஒத்துண்டு நம்ம மாத்துக்கு வந்தாரே, எவ்வளோ ஆத்மகுணம், என்ன ஆத்மகுணம்னு கூரத்தாழ்வான் இடத்துல அன்றிலிருந்து ஈடுபட்டு அவர் கூரத்தாழ்வானுக்கு சிஷ்யராகி கூரத்தாழ்வானுடையதான வைபவங்களையே நினைச்சுண்டு அவரிடத்துல போனா அவர் என்ன பண்ணார், இப்போ ஏற்பட்ட சத்வஸ்து நல்ல புண்ணியாத்மா, இந்த புண்ணியாத்மா பாஷ்யக்காரர் திருவடியில தான் ஆசிரியிக்கணும், நான் ஒன்று உண்டாண்ணா எனக்குன்னு ஒரு சிஷியனா எல்லாம் பாஷ்யக்கார பெருமை தான் என்று இந்த இவரை கொண்டு போய் பாஷ்யக்கார திருவடியிலே காட்டி கொடுத்தார். எங்க கூரத்தாழ்வான் காட்டின பாஷ்யக்காரர், அவருக்கு விசுவாசம் அப்படி வந்துடுத்து. எங்க கூரத்தாழ்வான் காட்டின பாஷ்யக்காரர், அதனால எனக்கு பாஷ்யக்காரர் தான் தெய்வம் அப்படின்னு பாஷ்யக்காரர்களிடத்துல ஈடுபட ஆரம்பிச்சார். ஈடுபட ஆரம்பிச்சவருக்கு பெருமாளே தெரியல. அதுக்கப்புறம் ராமானுஜர் தான் தெரிஞ்சது அவருக்கு. அப்படி ராமானுஜரிடத்துல ஈடுபாடு, அபரிமிதமான ஈடுபாடு, எப்பேற்பட்ட ராமானுஜர், அப்படியே திருநாமத்தை சொன்னா நாக்கு தித்திக்கிறதே, அப்படி ஒரு ஆச்சாரியன் ஆச்சே எங்கள் ராமானுஜர். அப்படி அந்த பாஷ்யக்காரருடைய சிஷ்யாள் எப்படி எப்படிலாம் ஈடுபட்டான்னு பாருங்கோ. ஒவ்வொரு ஆச்சாரியாலும் அவ்வளோ வசந்தவா பெருமை ஆட்சிகாரத்தில் ஈடுபடச்சே அந்த ராமானுஷன் திருநாம சொல்லச்சே நாக்கெல்லாம் தித்திக்கிறது, என்ன மகாத்மா, எப்பேற்பட்ட புண்ணிய ஆத்மா, எப்படி ஆக்கும், தெய்வமே நேரம் வந்திருக்கு அப்படின்னு ஆசைப்பட்டு பெருமாள் அப்புறம் பாஷ்யக்காரர் முன்னாலே அவருடைய பெருமையை எவ்வளவு சொல்லி, எவ்வளவு அனுபவிச்சு, எவ்வளவு நினைச்சு, எவ்வளவு மற்ற பேரிடத்திலே சொல்லி சொல்லி ஆனந்தப்பட்டு ஆனந்தப்பட்டு எப்படி எப்படி ஆக்கும். அப்படியே நெல் பயிர் வளர்றதுன்னா அந்த ஜலம் ஊற 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 பயிருக்கு விருத்தியாகி அது நெல் நெல் ஏறி நெல் கனத்துல ஏறி தலை கட்டி அந்த கனத்துல பால் ஏறி பால் நெல் முத்தி அரிசி ஆச்சுன்னா அந்த தலை அப்படியே வணங்கி பூமியில சாயுமோ, அது போல அந்த பக்தியே வளர்ந்து வளர்ந்து வந்து ராமானுஜத்துல இருக்கிற பக்தியே அது வளர்ந்து 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 தலைக்கு ஏறி தலையில அந்த பக்தி முத்தி போய் அந்த பக்தி வணங்கி அது பாஷிகார திருவடியிலே திருப்பியும் வந்து விழுந்து அந்த அனுபவத்தை இப்பேற்பட்ட அனுபவத்துல ஒரு துளியாவது மற்ற வாழ்க்கு கிடைச்சா அவா எவ்வளோ நன்னா இருப்பா, எவ்வளோ அவளுக்கு அதிர்ஷ்டம், எப்பேற்பட்ட ஒரு பெருமாளுடைய அனுகிரகம் பாஷ்யக்காரர் அனுகிரகம் கிடைக்கும். இத லோகத்துக்கு நாம செஞ்சு வைக்கலன்னா இந்த பாஷ்யக்காரர் நமக்கு பண்ண அனுகிரகத்துக்கு நாம் என்ன ஒரு சின்ன ஒரு பிரத்யுபகாரம் பண்ணியிருப்போம்னு போற்றியுகப்பதும் புந்தியல் கொள்வதும் சாற்றி ஒப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதைக்கேன்னு போற்றி உரைப்பதும்னு தேசியம் சாதிச்சா மாதிரி அது ராமானுஜருடைய கீர்த்தியை சொல்லி வைக்கணும்னு ஆசை. அதனால ராமானுஜரோட கீர்த்தியை ஒரு 108 பாஷுரமாக எழுதினார் அவர். அதை எழுதி ராமானுஜரையே நினைச்சுண்டு ராமானுஜருடைய அனுகிரகத்தினாலேயே எழுதுறதா நினைச்சுண்டு 108 பாஷுரம் எழுதி வச்சு பாஷ்யக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தார். இது ஆச்சாரியன் சுவீகரிக்கணும்னு இந்த பாஷ்யக்காரர் பார்த்துட்டு இது நன்னா இல்லைன்னு சொல்லிவிட்டார். இது நன்னா இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். என்ன நன்னா இல்லைன்னா புரியலை. முதல்ல யோசிச்சார், என்ன நன்னா இல்லை, நன்னா எழுதியிருக்கோமே, நன்னா இருக்கு, ஒரு வரி கூட தப்பு இல்லையே, உண்மையாக தானே இருக்குன்னு. அப்புறம் திருப்பியும் யோசிச்சு பார்த்த பாஷ்யக்காரருக்கு எவ்வளவு பெருமையை சொன்னாலும் ஆழ்வாரிடத்திலே அவருக்கு இருக்கிற ஆசையை சொன்னாதான் அவருக்கு திருப்தி, ஆழ்வாருடைய அனுகிரகத்தை சொன்னாதான் அவருக்கு திருப்தி. அதனால ஆழ்வாரிடத்திலே பாஷ்யக்காரர் ஈடுபட்டதான ஆசையை சொல்லி பிரபந்தம் பண்ணாதான் பாஷ்யக்காரருக்கு பிடிக்கும்னு திருப்பியும் மனசுல பட்டு திருப்பியும் வேற ஒரு ராமானுஜ நூத்தந்தாதி பண்ணி அதை எடுத்துட்டு போய் பாஷ்யக்கார திருவடியில சமர்ப்பிச்சா முதல் முதல் பாசுரத்தை பார்த்துட்டே ஆனந்த போட்டுட்டாரன் பாஷ்யக்காரர். பூ மண்ணு மாது பொருந்திய மாறுவன் புகழ் மலிந்த பாமன் மாறனடி பணிந்துந்தவன் மாறனடி பணிந்துந்தவன் பல்கலையோர் தாம் மன்னவன் தவிராமானுஷன். முதல் பாசுரத்துல நம்மாழ்வார் சம்பந்தத்தை சொல்லி ராமானுஜருக்கு ஏற்றத்தை சொன்னார். ரெண்டாவது பாசுரத்திலே கலியனுடைய சம்பந்தத்தை சொல்லி ராமானுஜருடைய ஏற்றத்தை சொன்னார். அங்கங்கே ராமானுஜ நூத்தந்தாஜிலே எல்லா ஆழ்வார்களுடையதான அனுகிரகத்தையும் சொல்லி ஆச்சாரியாருடைய நாதமுனிகள் அனுகிரகம் ஆளவந்தார் அனுகிரகத்தெல்லாம் சொல்லி இதெல்லாம் சொல்லி பார்த்தோன்னே பாஷ்யக்காரர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதுதான் தகும், எனக்கு ஏதாவது பெருமைன்னு இருந்ததுன்னா அந்த பெருமை எனக்கு நம்மாழ்வார் கொடுத்து வந்த பெருமை, எங்க கலியன் கொடுத்து வந்த பெருமை, நம்ம ஆழ்வார்கள்லாம் கொடுத்து வந்த பெருமை, ஆண்டாள் கொடுத்த அனுகிரகம் இது. அதனால இந்த பெருமையெல்லாம் அவ கொடுத்து வந்த பெருமைன்னு சொல்றதுலதான் பெருமையை ஒழிய வேற பெருமை கிடையாது என்று அதை ஆதரிச்சு அந்த ராமானுஜன் தந்தாதிய ஆமாம் நன்னா இருக்கு, இதை அனுசந்தானம் பண்ணலாம்னு பாஷ்யக்காரர் ஒத்துண்டாராம். இந்த ராமானுஜன் தந்தாதி பிரபந்தத்திலே சேருமா எப்ப சேரும் என்றெல்லாம் விவாதம் வந்து எல்லாத்தையும் பரிபூர்ணமாக ஸ்தாபிச்சு கொடுத்தவர் தேசிகன்தான் கடைசியில். அது ராமானுஜன் தந்தாதி பிரபந்தத்துல சேராது அப்படின்னு கூட சொன்னேன், அது தனியின்னா அதெல்லாம் இல்லை. நம்ம நமக்கு ஆழ்வார் எப்போ எத்தனை பேர்னா 13 ஆழ்வார்னு, அதான் ஆறிருவர் ஓரொருவர் அவர் தான் செய்த பிரபந்தசாரத்தில் மொத்தம் 13 ஆழ்வார், 12 ஆழ்வார் முன்னாடியே அவதரிச்சுட்டா, 13வது ஆழ்வார் கடைசியாக அவதரிச்சார், அவர் தான் பாஷ்யக்காரர். அவரை போய் ஆழ்வார்னு சொல்ல முடியுமான்னா அவர் பவிஷ்யத் ஆச்சாரியர், இனிமே வரப்போற ஆச்சாரியர்னு முன்னாடியே மதுர கவிகள் காலத்திலேயே பேச்சிருந்தது. நாதமுனிகளும் இந்த மாதிரி நம்ம பாஷ்யக்காரர் அவதரிக்க போறார் அப்படிங்கிறத முன்கூட்டியே அவரும் ஊகிச்சு ஒரு நம்மாழ்வார் விக்கிரகத்தை ஸ்ரீரங்கத்தில் அவர் பிரதிஷ்டை பண்ண போது திருவடி வாரத்திலே மதுரகவிகளையும் ஒரு சன்னியாசியையும் அந்த திருவடியிலே ஒரு பிம்பமா அவர் பிரதிஷ்டை பண்ணி வச்சாராம். கேட்டாலாம் அப்போ இது யாருன்னு, இல்லை இவர் ஒரு இவர் இருக்கணும், நம்மாழ்வாரோட இருக்கணும், ஆழ்வார் கோஷ்டி இவரும் சேர்ந்தவர் தான் இன்னைக்கு சொன்னாராம். இதுக்காக நம்ம ஆழ்வார் இவருக்கு 4000 அருளி செய்த போது ராமானுஜனூத்தந்தாதையும் அவருக்கு உபதேசம் பண்ணி வரப்போற ஆச்சாரியனான் அப்படின்னாலே இதை இப்பொழுதைக்கு நீர் மாத்திரம் தெரிஞ்சு வச்சுக்கோம்னு சொன்னாராம். அது அதனாலே மா நாதமுனிகள் அதை பத்தி பேச்சே பேசாம திரு ராமானுஜனூத்தந்தாதியை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்லி வைக்காம மற்றதெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வச்சிருந்தார். ஆனா நம்ம இப்படி ஒரு ஆச்சாரியன் வரப்போறாருன்னு நம்ம ஆழ்வாரே சாதிச்சிருந்ததுனால அந்த ஆச்சாரியன் நம்ம ஆழ்வாருக்கு இஷ்டமானவர்ன்றத அந்த திருவடி வாரத்திலே நம்மாழ்வார் அந்த விக்கிரகத்தில் கீழே அப்படி காட்டி வச்சுருந்தார். அதை அதனால தான் நம்மாழ்வார் மிசைஞ்சு நாதகுணிகளை மிசைஞ்சு ராமானுஜருத்தந்தாதியானது வெளிப்பட்டது பாஷ்யக்காரர் காலத்திலே, அது திருவரங்கத்த முதனாருடைய திருவாக்கினாலே வெளிப்பட்டது என்பதாக சொல்லுவான். ஆனால் அதுக்கும் கர்த்தா யாருன்னா அது ராமானுஜரை தான் கர்த்தாவாம். ராமானுஜரா கர்த்தா இல்லையே சிஷ்யர் தானே கர்த்தானா அது சொல்வா சம்ஸ்கிருதத்தில் பிரயோஜக கர்த்தா பிரயோஜிய கர்த்தா அப்படின்னு ரெண்டு வார்த்தை உண்டு. கர்த்தான்னு செஞ்சவர்னு அர்த்தம், செய்கிறவர்னு அர்த்தம். இப்போ தேர் ஓடுறது அப்படின்னு சொன்னான்னா தேர் வந்து ஓடுறது, இட் இஸ் டூயிங் அன் ஆக்ஷன், இட் இஸ் ஆக்டிங், த ஆக்டிங் இஸ் ரன்னிங். அதனால் தேர் ஓடுறதுன்னா தேர் அங்கே கர்த்தான்னு சொல்கிறது, ஆனால் தேர் தானே ஓடாது, அதில் ஓட்டுறவர் ஒருத்தர் உண்டோ இல்லையோ. அதனால் தேர் ஓடுறதுன்னு சொல்லச்சே தேர் ஒரு கர்த்தா, அதை ஓட்டுறவர்னு சொல்லச்சே ஓட்டுறவர் அதுக்கு பிரயோஜக கர்த்தா, அந்த காரியத்தை அது செய்யும்படியாக செஞ்சு வைக்கிற கர்த்தா. அதுபோல் இங்கே ராமானுஜனுத்தந்தாதிக்கு பிரயோஜக கர்த்தா, அதை செஞ்சு வைக்கிறதுக்கு காரணமானவர் ராமானுஜர், அதை செஞ்சவர் திருவரங்கத்தை முதனார். எப்படி இந்த ராமானுஜனுத்தந்தாதிக்கு ரெண்டு கர்த்தாக்கள், அதில் ஒரு கர்த்தா பிரயோஜக கர்த்தா திருவரங்கத்தை முதனார், இன்னொரு கர்த்தா பிரயோஜக கர்த்தா ராமானுஜர். ஆனால் பிரயோஜகர்த்தாவான திருவரங்கத்தை முதனார் அவருடைய மகிமையினாலே ஒரு வார்த்தையும் அதில் இல்லை, எல்லாம் ராமானுஜருடையதான பரிபூர்ண அனுகிரகத்தினாலே வந்த திருவாக்கானபடியினாலே ராமானுஜரே அதில் இருக்கிற ஒவ்வொரு வரியையும் எழுத்தையும் கட்டாட்சிச்சு அனுகிரகிச்சு ஒத்துண்டபடியினாலே அவர் தான் அதுக்கு கர்த்தான்றதுனாலே ராமானுஜருத்தந்தாதிக்கு கர்த்தாவா பாஷ்யக்காரரை தான் சொல்கிற வழக்கம். அதனால் இப்படி பாஷ்யக்காரர்களிடத்திலே சிஷ்யாள் ஈடுபட்டு அமோகமாக தன்னை மறந்து பெருமாளுக்கும் மேலாக பாஷ்யக்காரர்களிடத்திலே ஆசைப்பட்டு மகிமையை கொண்டாடி இப்படியெல்லாம் நம்ம சம்பிரதாயத்திலே சதாச்சாரியாள் ரொம்ப கொண்டு கொண்டாடி நமக்கெல்லாம் ஆச்சாரியனை காட்டி கொடுத்துருக்கா. அதனால் இப்படி நாம் இப்போ சொல்லிட்டு வந்த சில வைபவங்களில் சில ஆச்சாரியாளுடைய வைபவத்தை தான் சொன்னோம், அவ பாஷ்யக்காரர்களிடத்தில் ஈடுபட்டது தான் சொன்னோம், இன்னும் கூட சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் சிஷ்யாருடைய ராமானுஜ பக்தியை சொல்கிறதுன்னா நிறைய சொல்லும். அதனால் அடுத்த வாரம் இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் போல இருக்குது, சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன், இல்லைனா பாஷ்யக்காரருடையதான அடுத்து நம்ம பாஷ்யக்காரர் நமக்கு என்ன சொன்னார், இவ்வளவும் மகிமையெல்லாம் பண்ணோம், என்ன பார்த்தோம், என்ன சித்தாந்தத்தை நமக்கு சொன்னார் அப்படிங்கிறத மேற்கொண்டு சொல்ல வேண்டியிருக்கு. அதை ஆலோசிச்சா அப்புறம் அடுத்த வாரம் சொல்கிறேன், இதோட இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். கவிதா கீகசிம்ஹாய கல்யாண குணசாலனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. பாலாஜி
ஹலோ,
முடிஞ்சிருத்த வேற
ரொம்ப
சரி.